بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك السلام عليكم ورحمة الله وبركاته அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறோம். உண்மையை உண்மையாக புரிந்து கொள்வதற்கும் அதை உண்மையாக நம்புவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டுவானாக. பொய்யை பொய்யாக புரிந்து அதிலிருந்து விலகுவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சகோதரர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் கூறியது போன்று, விருப்பு வெறுப்பு இல்லாமல் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனையும் சுன்னாவையும் அழகிய முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் யார் இங்கு வந்திருக்கின்றார்களோ, இந்த பேச்சை கேட்பார்களோ, இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு நிச்சயமாக இதிலே பலன் இருக்கும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிலர் எண்ணுவது போன்று நாங்கள் விவாதங்கள் செய்கிறோம் அல்லது வேறு சில நோக்கங்கள் இவர்களுக்கு இருக்கலாம் என்று நினைத்தால் அப்படி கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஈமானிய உணர்வை நமக்கு தந்திருக்கின்றான். குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து நடக்க வேண்டும், பிதஅத்தை விட்டு விலக வேண்டும் என்ற கொள்கை உறுதியிலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இன்று மக்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், புதிதாக சில காரியங்களை செய்தால்தான் அது பிதஅத் என்பதாக எண்ணுகின்றார்கள். உதாரணத்திற்கு 40வது நாள் ஃபாத்திஹா செய்வது, குர்ஆன் கத்தம் செய்வது, தர்கா வழிபாடுகள், இதுபோன்று புதிதான காரியங்களை உருவாக்குவதுதான் பிதஅத் என்று நினைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பிதாத் என்பது அது மட்டுமல்ல. இந்த மார்க்கத்தில் அறியப்பட்ட உண்மையை, இந்த மார்க்கத்தில் அறியப்பட்ட சட்டங்களை மறுப்பதும் பிதா. இந்த சட்டம் அல்லாஹுவின் மூலமாக அல்லது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்களின் மூலமாக நமக்கு கிடைத்ததோ, அந்த சட்டங்களை, அந்த கொள்கைகளை, அந்த செயல்களை விடுவதும் ஒரு பிதா. ஆகவே பிதாத் என்பதின் அர்த்தத்தை நாம் சுருக்கிவிடாமல் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சஹாபாக்கள் பலவிதமான குழப்பங்களை சந்தித்தார்கள். அஜமிகளிடத்திலே இஸ்லாம் பரவிய போது அந்த அஜமிகள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு, சட்டங்களுக்கு, இஸ்லாமிய ஆதாரங்களுக்கு கருத்து கூற முற்பட்டார்கள். ஹாரிஜியா என்ற ஒரு பெரிய கூட்டம் உருவானது. குர்ஆனை ஏற்றுக்கொள்வோம், ஹதீஸிலே எந்த ஹதீஸை பலர் அறிவிக்கின்றார்களோ அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வோம், ஒருவர் இருவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாக மறுத்தார்கள். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஹாரிஜியா என்ற கூட்டம் குர்ஆனை ஏற்றுக்கொள்வோம், ஹதீசுகளிலே பலர் அறிவிக்கக்கூடிய ஹதீசுகள், 10 பேர், 20 பேர், 30 பேர் இப்படி பெரும் கூட்டமாக அறிவிக்கப்படும் ஹதீசுகளை ஏற்றுக்கொள்வோம், தனிநபர்களாக அறிவிக்கும் ஹதீசுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அடுத்து இவர்கள் என்ன செய்தார்கள்? குர்ஆன் வேறு, ஹதீஸ் வேறு. ஹதீஸ் இது மனிதருடைய பேச்சு, ஆகவே இந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சற்று ஜாக்கிரதையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது குர்ஆனோடும் முரண்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்ற புதிய சட்டத்தை ஹாரிஜியாக்கள் ஏற்படுத்தினார்கள். புரியுதுங்களா சொல்றது? குர்ஆனோடு ஹதீஸ் முரண்படும், முரண்படும் ஹதீஸுகளை ஒதுக்கி வைத்து விட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, தெளிவான சிந்தனைக்கு அவர்களுடைய கூற்றுப்படி, தெளிவான சிந்தனைக்கு அறிவுக்கு மாற்றமாக இருக்கும் ஹதீஸுகளையும் ஒதுக்கிவிட வேண்டும் என்ற இரண்டு அடிப்படைகளை அவர்கள் வைத்தார்கள். இன்றைய காலத்திலே தௌஹீத் என்று தங்களை, தௌஹீத் வாதிகள் என்று தங்களை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களும் இந்த இரண்டு வாதங்களையும் முன்வைக்கிறார்கள். இதில் ஒற்றுமை என்ன? ஹாரிஜியாக்களுக்கு சஹாபாக்கள், யார் சஹாபாக்கள், ரழியல்லாஹு அன்ஹும், அவர்களின் மாணவர்கள் அத்தாபிஊன லஹும் பிஹ்சான், அவர்கள் அல் ஹாரிஜா, அல் ஹாரிஜியா, அல் ஹாரிஜூன் என்று பெயர் வைத்தார்கள். இந்த வார்த்தை எங்கிருந்து இடம்பெறுகிறது? எங்கிருந்து இந்த வார்த்தை அவர்களுடைய பெயர் எடுக்கப்படுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து எடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டத்தை பற்றி சொன்னார்கள், இவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், நீங்கள் வில்லில் இருக்கும் அம்பை சரி செய்வது போன்று குர்ஆனின் எழுத்துக்களை சரி செய்வார்கள். இன்ன அஹதகும் லயஹ்திரு ஸலாத்தஹு மஅ ஸலாத்திஹிம், அவர்களின் தொழுகையுடன் உங்களது தொழுகையை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களது தொழுகையை நீங்கள் மதிக்க மாட்டீர்கள். அவ்வளவு வணக்க வழிபாடுகளை செய்வார்கள், ஆனால் யக்ருஜூன மினல் இஸ்லாம் கமா யம்ருக்கு ஸஹ்மு மினர் ரம்யதி, இவர்கள் இஸ்லாமிலிருந்து வெளியேறுவார்கள் எப்படி வில்லில் அம்பு எரியப்படும் போது அம்பு வில்லை விட்டு வெளியேறுகிறதோ அந்த வேகத்தில் வெளியேறிவிடுவார்கள். இஸ்லாமிலிருந்து வெளியேறி விடுவார்கள். அந்த மூலச் சொல்லிலிருந்துதான் இந்த ஹாரிஜாக்களுக்கு, ஹாரிஜியாக்களுக்கு சஹாபாக்கள் அல் ஹாரிஜா, அல் ஹாரிஜியா, அல் ஹாரிஜூன் இஸ்லாம் என்று பெயர் வைத்தார்கள். ஒரு அதிசயம், ஒற்றுமை என்ன தெரியுமா? ஆனால் அந்த ஹாரிஜியாக்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்ட பேர் என்ன தெரியுமா? அந்த ஹாரிஜியாக்கள் அவர்கள் தங்களுக்கு சூட்டிக் கொண்ட பேர் என்ன தெரியுமா? என்ன பேர் வைத்துக் கொண்டார்கள்? அல்லாஹ்வின் தௌஹீதை நாங்கள் தான் சரியாக ஏற்றுக்கொள்கிறோம், மற்றவர்கள் எல்லாம் ஷிர்கிலே சென்று விட்டார்கள். யார் ஷிர்கிலே சென்று விட்டார்கள்? யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து அறிவிக்கப்படும் சஹீஹான எல்லா ஹதீஸுகளையும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எதிலே சென்று விட்டார்கள்? ஷிர்கிலே சென்று விட்டார்கள். நாங்கள் தான் தௌஹீத்வாதிகள். அல்லாஹ்வை புரியும் விஷயத்திலோ, ஷரீஅத்தை நடைமுறைப்படுத்தும் விஷயத்திலோ நாங்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்களின் கூட்டம் வழிகட்டி விட்டது. உங்களுக்கு இந்த ஒரு 2 நிமிஷம் பேச்சில் புரிய வந்திருக்கும், இன்றைக்கு தங்களை தௌஹீத்வாதிகள் என்று அறிமுகப்படுத்தும் இந்த ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இவர்களுடைய வேர் எங்கிருந்து வருகிறது? அங்கிருந்து வருகிறது. இவர்களது பேச்சில் சில அலங்காரமாக, அழகாக, கவர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் இதனுடைய வேர் மூலம் இருக்கிறது அசுத்தங்களால் சூழப்பட்டது. இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை அதிகமா தெரிஞ்சுக்கணும். இந்த ஹாரிஜாக்கள் அப்படி என்ன செய்தார்கள்? நம்பர் ஒன், குர்ஆன் சொல்லுகிறது வுஜூஹு யௌமஇதின் நாஸிரா இலா ரப்பிஹா நாஸிரா, சொர்க்கத்தில் முகங்கள் செழுமையாக இருக்கும், தங்கள் ரப்பை பார்த்துக் கொண்டிருக்கும். இருக்கா இல்லையா குர்ஆன்ல? அப்ப குர்ஆனில் இருந்து வந்தாலும் அறிவின்படி பார்த்தால் இந்த ஆயத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்? அறிவின்படி விளக்கம். இதே பிரச்சனையை தான் இவர்களும் செய்கிறார்கள். திரும்ப வாங்க, ஏன் இந்த ஆயத்தை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள்? அல்லாஹ்வை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவன் ஒரு பொருளாக இருக்க வேண்டும், ஒரு திசையில இருக்க வேண்டும், ஒரு இடத்தில் இருக்க வேண்டும், ஒரு தூரத்தில் இருக்க வேண்டும், அப்போதுதான் நாம் அவனை பார்க்க முடியும். இந்த தேவைகள் எல்லாம் அவனுக்கு உள்ளது என்று ஆகிவிட்டால் அவன் தேவையற்றவன் என்பது அடிபட்டுவிடும், தௌஹீது போயிடும். குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்ற தௌஹீது போயிடும். யாருக்கு தௌஹீது சொல்லி தராங்க இப்ப? யாருக்கு? ரப்புக்கு தௌஹீது சொல்லி தருகிறார்கள். இந்த ஒரு வசனத்தை அடிக்கடி நம்ம சொல்லுவோம், ஞாபகத்தில் வச்சுக்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி மக்களை பார்த்து தான் கேட்கிறான், அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், நீங்கள் உங்களது மார்க்கத்தை அல்லாஹ்விற்கு சொல்லித் தருகின்றீர்களா? அல்லாஹ் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை சொல்ல வேண்டும், அல்லாஹின் வசனங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ்விற்கு நீங்கள் சொல்லித் தருகின்றீர்களா? 49வது அத்தியாயத்தினுடைய 16வது, அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும். குரேஷிகள் அல்லாஹ்விற்கு ஐடியா கொடுத்தார்கள், இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்ல போய் சேருவாங்க தௌபா செய்யலாம். என்ன? لولا انزل هذا القران على رجل من القريتين عظيم. الله மக்கால உள்ள பெரிய பணக்காரர் அல்லது தாயிஃப் நகரத்தில் உள்ள ஒரு பெரிய பணக்காரருக்கு இந்த வகையை கொடுத்திருந்தா மக்கள் எல்லாம் ஈஸியா இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்களே. யாருக்கு ஐடியா? யாருக்கு ஐடியா? யாருக்கு? அல்லாஹ்விற்கு ஐடியா. அல்லாஹ் என்ன கூறினான்? முட்டாள்களே, அல்லாஹு அஅலம் ஹைத்து யஜ்அல் ரிஸாலத்தஹு, தனது தூதுத்துவத்தை எங்கே வைக்க வேண்டும் என்பதை அவன் மிக அறிந்தவன், எனக்கு நீங்க சொல்லித்தராதீங்க. அப்ப அல்லாஹ்வை நாம் பார்ப்பதாக இருந்தால் இந்த தேவைகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு வந்துவிடும், அல்லாஹ் தேவையற்றவன், எனவே நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. முடிஞ்சு குர்ஆன் மறுக்கப்பட்டு, எதனால? அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்ற காரணத்தால். அடுத்து இரண்டாவது உதாரணம், குர்ஆனோடு ஹதீஸ் மோதும். அப்படி மோதினால் நமக்கு குர்ஆன் தான் முக்கியம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? குர்ஆனை மாற்றினார்கள். ஏன்? அறிவுக்கு ஒத்துக்கல சொல்லுது. ஆனா இவங்க சொல்லக்கூடிய வாதம் என்ன? குர்ஆன் தான் முக்கியம், குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், மாற்றங்கள் வராது. ஹதீஸ் மனிதருடைய பேச்சு, அவர் மாறி பேச்சு இருக்கலாம், அன்பிற்குரியவர்களே இந்த வசனத்தை எழுதி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவைப்படணும். وَلَوْ تَقَبَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ فَمَا مِنْكُمْ مِنْ أَحَدٍ عَنْهُ حَاجِزِينَ. சூரா அல்-மஆரிஜ். இந்த நபி நாம் சொல்லாததை நமது மார்க்கத்திலே சில பேச்சுகளை அவர் கூறினாலும் ரொம்ப அதிகமா இல்லை. உலவு தகவல அலைன மகதல் அப்பாவி அல்லா சொல்லுகின்றான், அவருடைய வலக்கரத்தை பிடித்து உயிர் நரம்பை வெட்டி விடுவோம். உங்களால யாராலையும் தடுக்க முடியுமா? புரியுதா உங்களுக்கு? அல்லாவிற்கு மாற்றமாக, ரப்புடைய மன்ஷாவிற்கு மாற்றமாக, ரப்புடைய ஷரியத்திற்கு மாற்றமாக, ரப்புடைய விருப்பத்திற்கு மாற்றமாக அவர்கள் பேசினால், பேச முனைந்தால், அரபி பதம் இருக்கிறது, இல்லை அப்படி ஒரு கால் நடக்குமே ஆனால், என்று சொல்லும் போது இந்த வார்த்தை வரும். எப்படி சூரா அல் அம்பியாவில் அல்லாஹ் சொல்கிறான், லௌகான ஃபீஹிமா ஆலிஹத்தும், வானம் பூமியில் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இருக்குமே ஆனால், ஒரு கற்பனை லஃபஸதா, அப்படி கற்பனை பண்ணி பார்த்தாலே இந்த வானம் பூமியில் உள்ள எல்லாமே குழப்பம் அடைந்தது உங்களுக்கு தெரிய வரும். லௌகான ஃபீஹிமா, அதே போலதான் உலவு தக்கோ செய்ய மாட்டார். ஏன் ரப்புதான் உறுதி சொல்கின்றான் சூரா நஜ்ம், வநஜ்ம் இதஹவா மா பல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா, சத்தியம் செய்து சொல்கிறான் உங்களது தோழர் வழிகிட மாட்டார். மா வல்ல காசு ஆசையில ஒமா கவா மன இச்சையினால், இந்த ரெண்டுமே அவங்களுக்கு கிடையாது. எப்படிங்க மா வல்ல சாஹிபுக்கும் ஒமா கவா, பொருளை விரும்பி வழிகிட மாட்டார், மன இச்சையினால் வழிகிட மாட்டார். ஒமா என் ஹவா இன் ஹுவ இல்ல வஹியுஹா, அவர் எதையெல்லாம் பேசுவாரோ அது வஹிதான். வஹி ஒன்று குர்ஆனில் ஓதப்படும் அல்லது ஹதீஸின் மூலமாக படிக்கப்படும், ரெண்டுமே வஹி. சரியா? இப்ப திரும்ப வாங்க, குர்ஆனோடு ஹதீஸ் முரண்படும் என்ற முதல் கொள்கை என்ற கொள்கையை முதலாவதாக இந்த உம்மத்திலே கொண்டு வந்தவர்கள் யார்? தங்களை தௌஹீத்வாதிகள் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு எதிராக கிளம்பிய அந்த ஹாரிஜியாக்கள். இந்த மார்க் அறிஞர்களா இருக்கிறாங்க, நான் சொல்ற விஷயம் சரியா வரலாறு சரியாங்கிறது நீங்க வேணா அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைனா கூட வரலாறு புத்தகங்கள் நம்ம இருக்கு கொடுத்துக்கோம். அப்ப என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், சூரா நூருடைய ஆரம்பம், விபச்சாரம் செய்த ஆணை பெண்ணை நீங்கள் என்ன செய்யணும், 100 அடி அடிகள் சாட்டையாக. சரியா? குர்ஆன்ல இருக்கு பாருங்க, விளங்கணும். என்ன செஞ்சாங்க இவங்க? ஹதீஸில் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணமானதற்கு பிறகு விபச்சாரம் செய்த ஆணை அல்லது பெண்ணை என்ன செய்தார்கள்? கல்லால் அடித்து கொன்றார்கள். அப்ப குர்ஆனுக்கு மாற்றமாக நபி நடந்தார்கள். நஊது பில்லாஹ். கொள்கை எங்க இருந்து வருது? எங்க இருந்துச்சு? அவங்களுடைய அறிவு என்ன சொல்லுது? அல்லாஹ் வஸ்ஸானியத்து வஸ்ஸானின்னு சொல்லியிருக்கிறான். இடையில ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பொதுவா என்னை பொறுத்த வரைக்கும் ஈமான் விஷயங்கள், சொர்க்கம் நரகம் ஆசிரத்து அசீதா இந்த மாதிரி தான் பேசி பழக்கம். ரொம்ப குறைவாகத்தான் இது போன்ற பேச்சுகளை நாம் பேசிட்டோம். ரொம்ப பலவீனமான கொள்கையில் பலவீனமானவர்கள், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், இஸ்லாமிய அடிப்படைகளே சற்றும் இன்னும் சரியாக புரியாதவர்கள் எல்லாம் இருக்கலாம். அதனால மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்களோங்கிற பயம். ஏன்னா சில விஷயம், அதாவது நம்முடைய சலப்புகள் சொல்வார்கள், ஒரு தீமையை அதை சொல்லாமல் விடுவதே அதை அழிப்பது என்பதா. பலவிதமான மன போராட்டங்களுக்கு இடையில் தான் உங்களுக்கு மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சரிவா? இப்ப இந்த குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜினா செய்த ஆண் ஜினா செய்த பெண் என்று சொல்கிறான். அல்லாஹ் இருவருக்கும் இடையே அல்லாஹ் இதை பிரிக்கவில்லை. கல்யாணம் முடித்த ஆண் கல்யாணம் முடிக்காத ஆண் என்று பிரிக்கவில்லை. நபி எப்படி பிரித்தார்? எப்படி கேள்வி? அந்த கேள்வியை கேட்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தாலிமுக்கு என்று ஒரு தனி சட்டத்தை சொன்னார்கள்? தாலிமுக்கு என்று எப்படி ஒரு தனி சட்டத்தை சொன்னார்கள்? அப்படி என நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவங்களுடைய நூல்கள் உள்ள வாசகம் யார்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க? யார்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹி விடத்திலே ஏன் எதற்கு என்று யாரை நோக்கி விரலை நீட்டுறாங்க? அடுத்து என்ன செய்தார்கள்? இது ஒரு உதாரணம் ஆயிடுச்சா? அடுத்து அல்லாஹ் திருடர்களுக்கு குர்ஆனிலே ஒரு கட்டளை, ஒரு தண்டனையை சொல்லுகின்றான். திருடும் ஆண் திருடுகின்ற பெண் இருவரையுடைய கைகளை வெட்டிவிடுங்கள். ஐதியஹுமா எதும், அதனுடைய பன்மை ஐந்து. கையினா எங்கிருந்து எது வரைக்குங்க? கையினா எங்கிருந்து எது வரைக்கும்? விரலுடைய நுனியிலிருந்து தோல் பூஜை வரைக்கும் கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருடர்களுடைய கைகளை எது உரை வெட்டினார்கள்? மிஸ்ம் இதை விட்டார். ரசூல் குரானை செயல்படுத்த தவறிவிட்டார்கள். எது வரைக்கும் வெட்டணும்? அவங்க கம்கட்டு வரைக்கும் வெட்டணும், ஆனா மணிக்கட்டு வரைக்கும் தான் வெட்டினாங்க. ஹதீஸ் குரானோட முரண்படுது. தூக்கி போடு. அப்ப என்னாச்சு? யாரை கொண்டு போய் வழிகேட்டில் சேர்த்தாங்க? இந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே வழிகேட்டிலே நினைத்தார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், இந்த ரஜ்முடைய பிரச்சனை அப்பதான் அவங்க காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் ஆட்சிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சொன்னார்கள், வஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹித் மின்ஹுமா மிஅத ஜல்தத் என்ற வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு, இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜ்மு செய்தார்கள். புரியுதா உங்களுக்கு? அபூபக்கர் ரஜ்மு செய்தார்கள், நான் ரஜ்மு செய்வேன். ஒரு கூட்டம் வரும் பிற்காலத்தில், ஒரு கூட்டம் வரும் பிற்காலத்தில், அவர்கள் இது அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லை என்று மறுப்பார்கள். இன்னும் எதையெல்லாம் மறுப்பார்கள்? தங்களுடைய அறிவின்படி அவர்கள் கணக்கு போட்டு நாளை மறுமையில் அல்லாஹ் ரசூலுல்லாஹிற்கு கொடுக்கும் ஹவ்துல் கௌசர் என்ற தடாகத்தை மறுப்பார்கள், ஷஃபாஅத்தை மறுப்பார்கள் என்ற முன் அறிவிப்பை அவர்கள் அங்கே சொல்லுகின்றார்கள். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த வாதங்கள் பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு முஸ்லிம் சொல்ல மாட்டான், எந்த ஒரு மூமின் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய கலாம் ஆயிற்று, கலாம் ரப்பில் ஆலமீன் ஆயிற்று. இதை இதனோடு இவர்கள் நிறுத்தி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்ன செய்தார்கள்? எனவே குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், ஹதீஸுக்கு அடுத்த தரம்தான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி ஊதீது அல்குர்ஆன வமிஸ்லஹு மஅஹு, எனக்கு குர்ஆனும் கொடுக்கப்பட்டது, குர்ஆனை போன்றதும் கொடுக்கப்பட்டது. மிஸ்ல் என்னங்க? மிஸ்ல் எந்த விதத்தில் குர்ஆனை போன்றது? குர்ஆனுடைய புனிதம், அதனுடைய கண்ணியம் என்று எடுக்கும்போது அல்லாஹ்வுக்கு என்ன புனிதமோ என்ன கண்ணியமோ அது. ஆனால் செயல்படுத்துவது, கடைபிடிப்பது, ஏற்றுக்கொள்வது, அங்கீகரிப்பது, ஒத்துக்கொள்வது என்ற அடிப்படையில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையிலே என்ன கிடையாது? பாகுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. இந்த அறிவு அறிவுன்னு பேசுறாங்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. அபூபக்கரை பார்த்து சொல்றாங்க, அபூபக்கரை இதை செய்யுங்கள், ஒரு இபாதத்தை பார்த்து ஒரு ஜிஹாதுக்கு போறதை பார்த்து இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வர்தாஹு, அல்லாஹ்வின் தூதரே, என்ன ஜிஹாதுக்கு போக சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறானா அல்லது நீங்களா சொல்றீங்களா என்று கேட்டால் அபூபக்கர் சித்தீக்காக மாறியிருப்பாரா? என்ன அபூபக்கர் அபூபக்கராக மாறியிருப்பாரா? ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்கன்னு வச்சுக்க, இல்ல இது அல்லாஹ் தான் சொல்றான், அல்லாஹ் சொல்லல நான் சொன்னேன், அப்ப அதுல எனக்கு இஷ்டம் இல்ல என்று அல்லாஹுவின் கட்டளைக்கும் நபியின் கட்டளைக்கும் இடையில் அல்லாஹ் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பாகுபடுத்தி காட்டியிருந்தால் அவர்கள் ரழியல்லாஹு அன்ஹுவாக சித்தீக் அக்பராக மாறியிருப்பார்களா, கலீஃபத் ரசூலுல்லாஹாக மாறியிருப்பார்களா? சொல்லுங்க பார்க்கலாம், முடியுமா? உமர் ரசூல்லாவிடத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்கும்போது ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நில்லுங்க, இந்த ஹதீஸ்
குரானுடைய ஏதாவது ஒரு ஆயத்துக்கு முரண்படுதான் நான் முதல்ல பார்த்துட்டு வந்துடுறேன். எப்படி குரானுடைய ஆயத்துக்கு எதுக்காவது முரண்படுதான் நான் பார்த்துக்கிறேன், வீட்டில் போய் குரான் ஒரு தடவை முழுசா செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா என்ன ஆயிருக்காங்க? அல்லது உங்க ஹதீஸ் எனக்கு அறிவுக்கு ஒத்து வரல, உங்க ஹதீஸ் எனக்கு உங்க கட்டளை எனக்கு அறிவுக்கு ஒத்து வரல. சில நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி காட்டி அங்கே நமக்கு பாடத்தை கற்பித்தான். சஹீஹுல் புகாரியில கடைசியில ஹுதைபியா ஒப்பந்தத்தினுடைய ஹதீஸை எடுத்து படிச்சு பாருங்க. சஹல் இப்னு ஹுனைஃப் சொல்லுகிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய அறிவுகளை நீங்கள் சந்தேகப்பட்டுக் கொள்ளுங்கள். இத்தகைய ரஅயக்கும், உன் அறிவு உனக்கு நேர்வழி காட்டும் சொல்லி நீ பெருமைப்பற்றாதீங்க. இத்தகைய ரஅயக்கும், ஏன் எதனால இந்த அறிவு எங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்குமே ஆனால் ஹுதைபியா ஒப்பந்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பிறகு நாங்கள் உடனடியாக உம்ராவிற்குண்டான இஹ்ராமை முடித்திருப்போம். அல்லாஹ்வின் தூதர் அபூபக்கர் தவிர யாருமே அங்க இஹ்ராமை முடிப்பதற்கு தயாராகல. அல்லாஹ் அங்க ஒரு பயிற்சி, சஹாபாக்களை வைத்து நமக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தார். அங்க ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி ஈமானுடைய உச்சக்கட்டத்திற்கு அவர்களை அழைத்து சென்று நமக்கு அங்கே பாடத்தை படிப்பினை வைக்கிறார். உமர் வந்து கேட்கிறாங்க, யார்ட்ட? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. யா ரசூலுல்லாஹ், என்ன நம்ம சத்தியத்தில் கிடையாது கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களுக்காக சட்டத்தை தளர்த்தும் அளவிற்கு அவர்களுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது? சாலிமுக்கு சட்டத்தை தளர்த்தும் அவர்களுக்கு என்ன நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது? குர்ஆனுடைய சட்டம் என்று வந்துவிட்டால் அதை அமல்படுத்துவதை தவிர ரசூலுல்லாஹிற்கு வேறு அங்கே அதிகாரம் இல்லை. நம்ம என்ன புரியுறோம் இங்க, எப்படி விளங்குறாங்க இங்க அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப அங்கே ரசூலுல்லா செயல்பட வேண்டும், அப்ப ரசூலா கரெக்டா செயல்பட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ரசூலுல்லா நஊது பில்லா தவறு செய்து விட்டார்கள். இப்ப அங்க என்ன சூழ்நிலை ஏற்படுகிறது? உமர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க்கம் உண்மையா பொய்யா? உண்மைதான். நீங்க சத்தியத்தில் இருக்கிறீங்களா இல்லையா? சத்தியத்தில் தான் இருக்கிறேன். நம்ம மூத்தா போனா நமக்கு, நம்ம கொல்லப்பட்டால் நமக்கு சொர்க்கம், அவர்கள் கொல்லப்பட்டால் அவர்களுக்கு நரகங்கிறது உறுதியா இல்லையா? அதுவும் உறுதிதான். அப்படி இருக்க ஏன் நாம் நமது மார்க்கத்தில் பணிந்து செல்ல வேண்டும் கேட்டாங்களா? கேள்வி கேட்டாங்களா இல்லையா? எந்த சஹாபியும் தயாராகல, இஹ்ராம கலட்டுறதுக்கு, மொட்டை அடிக்கிறதுக்கு, குர்பானி அறுக்கிறதுக்கு தயாராகல. உமர் அங்கிருந்து நேரா வர்றாங்க, ரசூலுல்லாஹ்விட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருது. ரெண்டாவது யார்த்த வர்றாங்க? அபூபக்கர் இடத்திலே வருகிறார்கள். அதே கேள்வி அபூபக்கர் இடத்துல கேட்கிறாங்க, அதே பதிலை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், உமர், இந்த மனிதரை யாரை பார்த்து? ரசூலுல்லாஹை பார்த்து. இந்த மனிதரை நீ பற்றி பிடித்துக் கொள், விட்டுறாத. அல்லாஹ் ஹஜ்ரத் உமர் சொல்லுகின்றார்கள், அன்றைய நாளில் நான் செய்த தவறை நினைத்து என் வாழ்நாள் முழுக்க வருந்தி கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து பேசிய, நபியை எதிர்த்து பேசிய அந்த உரையாடலை நினைத்து நினைத்து நான் வருந்து கொண்டிருந்தேன். சதக்காக்கள் கொடுத்தேன், தர்மங்கள் செய்தேன், அடிமைகளை உரிமையிட்டேன், அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டிருந்தேன், அல்லாஹ் என்னுடைய அமல்களை பாழாக்கி விடுவானோ என்று பயந்து. யாருங்க? யாரு? ஒண்ணு கே, ஈமானுடைய உணர்வு. காஃபிர்களுக்கு ஏன் பணிய வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும்? இந்த உயிரை அல்லாஹ்விற்காக மாய்த்துக் கொள்வோம், இந்த ரசூல் உண்மை என்பதை நிரூபிப்போம் என்ற குறுகிக்காக தானவர்கள் அங்கே ரசூலுல்லாஹ்விடத்திலே வாக்குவாதம் செய்தார்களே தவிர எதுக்காக அல்ல, தனது அறிவு திறமையை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூபக்கருக்கு இருந்த இந்த இரண்டு நிகழ்ச்சிகளை குறித்து சொல்கின்றார்கள். உமர் அபூபக்கருடைய இரண்டு நாட்கள், ஒன்று ஹிரா குகையிலே, ஒன்று தௌர் குகையிலே ஹிஜ்ரா பயணத்திலே அவர்களுடன் இருந்தது அந்த ஒரு நாள், இரண்டாவது ஹுதைபியாவின் இந்த ஒரு நாள். இந்த ரெண்டுக்கு சமமாக என்னால் வாழ்நாள் முழுக்க இந்த தியாகத்தையும் பண்ண முடியாது. புரியுதுங்களா என்ன வித்தியாசம்? இப்ப அடுத்து வாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய சொல் ரசூலுடைய சொல் இரண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே, புரியுதா நான் சொல்ற வார்த்தையில் ஒன்றுதும் கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய சொல் ரசூலுடைய சொல் இரண்டும் பாகுபாடு காட்டப்படாமல் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே எந்த நபித்தோழருக்கும் எந்த தாபிஈக்கும் அவருடைய மாணவருக்கும் எந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஏன் தெரியுமா? குர்ஆனிலே கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல், சொல்படி நடத்தல் என்று எங்கெல்லாம் அல்லாஹ் சட்டங்களை கொண்டு வருகிறானோ அங்கே தன்னுடன் இணைத்தே தனது நபியை பேசுகிறான். புரியுதா உங்களுக்கு? என்ன செய்யறான்? தன்னுடன் இணைத்தே தனது நபியை பேசுகிறான். இபாதத்திலே தனக்கு கூட்டாக்கிக் கொண்டான் அல்லாஹ். நல்ல கவனிங்க, இபாதத்திலே தனக்கு கூட்டாக்கிக் கொள்ளாத அல்லாஹ் இத்தாஅத்திலே. புரியுதா உங்களுக்கு? இத்தாஅத் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கீழ்படிதல், கட்டுப்படுதலிலே. அங்கே சொல்லுகின்றான் அத்தீஉல்லாஹ வர்ரசூல். என்ன சொல்றான்? அத்தீஉல்லாஹ வர்ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். இத்தாஅத்தில் பணிவதிலே நபியை பிரித்தால் அங்க முடிஞ்சு போச்சு குழப்பங்கள். ஏன் அல்லாஹ்வை யாராவது பார்க்க முடியுமா? அல்லாஹ் தெரிந்து யாராவது மனிதன் தனி மனிதன் வகையை நேரடியா வாங்க முடியுமா? 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 முடியாம முடியாதா? முடியாது. அப்ப என்ன ஆயிரும்? ரசூலுக்கு இத்தாஅத்தை புள்ளி, ரசூலுக்கு முற்றிலுமாக கட்டுப்பட வேண்டும் என்று அங்கே அல்லாஹ் தனது குர்ஆனிலே சட்டத்தை கொடுக்கவில்லை என்றால் ஒவ்வொரு மனுஷனும் என்ன செஞ்சிருவான்? நபியினுடைய சொல்லை அங்கே உதறி தள்ளி விடுவான், ஒதுக்கி விடுவான், அதை ஏற்க மறுத்து விடுவான். ஆகவேதான் இன்னும் தெளிவா அல்லாஹ் சொல்லிவிட்டான், قل ان كنتم تحبون الله فاتبعوني. ஏ இங்க அல்லாஹ் சொல்லிருக்க முடியாது? قل ان كنتم تحبون الله فاتبعوا هذا القران. என்று என்னங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லிருக்கலாமா இல்லையா? அல்லாஹ் சொல்லிருக்கலாமா இல்லையா? அப்படி வாசகம் அமைப்பது அல்லாஹ்விற்கு தெரியாமல் விட்டு விட்டாரா? சத்தமிழ் வகை வகையை பின்பற்றுங்கள் என்ன அந்த 100% பாதுகாக்கப்பட்டது எழுதுறாங்க. என்ன செய்திகளை ஹதீஸை மறுப்பவர்கள் அல்லது இஸ்லாத்தை கலங்கப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களிடத்தில் கல்வி பயின்ற முஸ்லிம் பெயர் தாங்கிகள். புரியுதா உங்களுக்கு? இஸ்லாத்தை கலங்கப்படுத்த வேண்டும் என்று இறங்கிய யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது அவர்களிடத்தில் கல்வி பயின்ற முஸ்லிம் பெயர் தாங்கிகள் என்னென்ன ஆட்சேபனைகளை ஹதீஸின் மீது வைக்கிறார்களோ, ஹதீஸை இரண்டாவது தரமாக கொண்டு வர வேண்டும், அதற்கு குர்ஆனுக்கு கொடுக்கப்படும் அமல் ரீதியான தகுதியை கொடுக்கக்கூடாது என்று சொல்ல வருகிறார்களோ, அதே வாதங்களையும் அதே காரணங்களையும் தான் இன்றைய இந்த நவீன தௌஹீத்வாதிகள் சொல்லுகின்றார்கள். எங்கிருந்து எடுத்தாங்க? இதை எங்கிருந்து எடுத்தாங்க? அவர்களுடைய நூல்களிலிருந்து எடுத்தார்கள். என்ன வாசகங்களை அவர்கள் பயன்படுத்தினார்களோ அந்த வாசகங்கள் அப்படியே அடிப்படாமல், என்ன ஆட்சேபனைகளை பயன்படுத்தினார்களோ வரிசை கிரமமாக அதே வரிசையிலே இவர்களும் செய்கிறார்கள். ஹதீஸை அமல்படுத்தும் விஷயத்திலே குர்ஆனுக்கு சமமாக ஆக்கக்கூடாது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறார்கள்? குர்ஆன் பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்கள் மூலமாக வந்தது, ஹதீஸ் அப்படி கிடையாது. ஒரு சில பேர் எங்கெங்கே அறிவிச்சாங்க, எப்படி? இப்ப இவங்க இடத்துல கேளுங்க, எங்க இதே புத்தகத்தில் இவர்களுடைய கொள்கையில மெஜாரிட்டிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, ஒருவராக இருந்தாலும் அவர் சொல்வது சரிதானா என்று பார்க்க வேண்டும் என்று எழுதுகிறார். எப்படி முரண்பாடு பாருங்க. இப்ப கவனிங்க என்ன சொல்றாங்க, குர்ஆன் பல பேரால் அறிவிக்கப்பட்டுச்சு, எல்லாரும் அது போது நாங்க கேட்டோம், அதனால அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம். ஆனா ஹதீஸ் எப்படி கிடையாதா? எப்படி கிடையாது? எல்லாரும் சொல்லல, இல்ல ஏதோ ஒரு சஹாபி சொன்னாரு, அவருடைய மாணவர் சொன்னாரு, அல்லது ரெண்டு பேரும் சொன்னாரு. இந்த வாதத்தை யாரும் நம்ம சொல்றா? இத குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் தேவையில்லை என்று சொல்பவர்கள் சொல்லக்கூடிய வாதங்க. இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இந்த இந்த ஆட்சேபனை நீங்கள் எப்படி சொல்ல வந்தீர்கள்? தங்களை பற்றி டிக்ளேர் பண்றது என்ன? குர்ஆன் ஹதீஸ் ஆகிய இரண்டையும் ஒரு முஸ்லிம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதற்கு மாற்றமாக செயல்படக்கூடாது அப்படின்னு கொள்கை, எங்களுடைய கொள்கைன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எப்படி ஹதீஸ் சஹி என்று முடிவானதற்கு பிறகு அந்த அறிவை கொண்டு வரீங்க, அல்லது குர்ஆனோட முரண்படுதுங்கிற வாதத்தை கொண்டு வரீங்க? புரியுதா உங்களுக்கு? இப்ப இவங்க இடத்துல எந்த அறிவை கொண்டு இவர்கள் பேசுகிறார்களோ இவர்களுடைய அறிவு கீழ்தரமானது என்பதற்கு அவர்கள் சிந்தித்தால் அவர்களின் அறிவை சான்று பகரும். இமாம் இப்னு தைமியா எழுதுறாங்க, எவன் ஒருவன் குர்ஆனுக்கு எதிராக, எப்படிங்க குர்ஆனுக்கு எதிராக, ஹதீஸுக்கு எதிராக அறிவை பயன்படுத்துகிறானோ, தன்னுடைய அறிவாதத்தை உட்படுத்த விரும்புகிறானோ, அவன் முட்டாள். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா, நீங்க இதுல யார் அறிவாளின்னு சொல்றீங்க, யார முட்டாள்னு சொல்றீங்கன்னு பாப்போமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காலையில சுபுஹ் தொழுகைக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, மக்கா வாழ்க்கையில மக்களே வாருங்கள், ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன், இன்றைய இரவு என்னிடத்திலே என்னுடைய இறைவனின் தூதர் வந்தார். யாரு? ஜிப்ரீல் வந்தார். என்னை எனது வீட்டிலிருந்து எடுத்து அழைத்து சென்று காபாவிலே தொழ வைத்து பிறகு என்னை அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றார். அங்கே நாங்கள் தொழுதோம் நபிமார்களுடன். யாரோட? நபிமார்களுடன் நான் தொழுகை நடத்தினேன். பிறகு என்னை அங்கிருந்து முதல் வானம், இரண்டாவது வானம், மூணாவது வானம், நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது வானம், ஒவ்வொரு வானத்திலும் என்னென்ன தூதரை பார்த்தேன், ரப்பிடத்திலே பேசினேன், அங்கு எனக்கு சொர்க்கம் நரகம் காண்பிக்கப்பட்டது. இத்தனையும் முடித்துவிட்டு காலையிலே நான் வந்து விட்டேன். என்ன இந்த செய்தியை யாருக்கு முன்னாடி சொல்றாங்க? ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் குரைஷி மக்களுக்கு முன்னாடி. அந்த சபையில் அபூபக்கர் இல்ல. அப்ப அபூபக்கர் அங்க இல்ல. என்ன செஞ்சாங்க குரைஷிகள்? அறிவு. என்னது? அறிவு, அறிவு, அக்கல். இதுவரை உளறாத உளறல்களை முகமது கூறிவிட்டார். நிச்சயமாக அவருக்கு ஏதோ அவருடைய புத்திக்கு ஆகிவிட்டது. இதுதான் மட்டகரமானவர்களுடைய அறிவு, அல்லாஹ்வையும் ரசூலையும் புரியாதவர்களுடைய அறிவு. இப்ப இந்த மாதிரி ஒரு லேப்டாப்புங்கிற ஒரு மிஷினோ, அல்லது இந்த மாதிரி வீடியோ கேமரா ஒரு மிஷினோ, இதை பற்றி அறியாத விவசாயத்தில் வயல்ல அல்லது காடுகள்ல மாடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கிட்ட போய், இந்த மாதிரி தான் ஒரு பொருள் இருக்கு, அது இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான்? இப்ப இதே இந்த வார்த்தைய ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்ச ஒரு மனுஷன் போய் சொன்ன அவனுக்கு என்ன இது? இது ஒரு சாதாரணமான விஷயம், சாதாரணமான விஷயம் இது. இப்ப அபூபக்கர் இடத்துல மக்கள் குறைசிகள் வர்றாங்க, நிச்சயமா இன்னைக்கு அபூபக்கர் தன்னுடைய தோழரை விட்டுருவாரு விலகிடுவாருன்னு சொல்லிட்டு. என்ன அபூபக்கரே கேட்டியா செய்திய, கேட்டியா செய்திய, சொன்னமே நீ கேட்கலையே, இன்னைக்கு பாரு உன்னுடைய தோழர் அவருடைய நிலைமையை பாரு எப்படி உளர ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு ஒரு இரவுல இரவு நடு நிதியில கிளம்பி போனவர் எங்க போய் சேர்ந்தாங்களா? அல் மஸ்ஜிதுல் அக்ஸா போய் சேர்ந்தார்களா? அதற்கு பின்னாடி அப்படியே வானத்துக்கு போனாங்களா? என்னென்னமோ பார்த்தாங்களா? திரும்ப இறங்கினாங்களா? மஸ்ஜிதுல் அக்ஸால திரும்ப மக்கா வந்து சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்றாரப்பா. என்னப்பா ஆணுச்சு உனக்கும் தோழருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதாங்க சித்தியக், இவர்கள் தான் அறிவாளி. என்ன சொன்னாங்க அபூபக்கர்? என்ன சொன்னாங்க என்னுடைய தூதர் சொன்னாங்களா? ஆமா அவர் தான் சொன்னாரு. அப்ப அது நிச்சயமா உண்மை. முடிஞ்சு உரையாடி என்னங்க முடிஞ்சு, அவர் தான் உண்மை. அது இப்ப கேட்கிறாங்க குறைசிகள், எப்படி அபூபக்கர் அது சாத்தியமாகும்? கேள்வி இருந்தா இல்லையா? எப்படி சாத்தியமாகும்? ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சுருக்கமா, தெளிவாக பதில் சொன்னார்கள். ஒவ்வொரு நொடியிலும் தான் நாடிய நேரத்திலே அரசிலிருந்து ஜிப்ரீலை இறக்கி செய்தியை சொல்லிவிட்டு மீண்டும் ஜிப்ரீலை தன்னிடவிலே அழைத்துக் கொள்ளும் அல்லாஹ்வால் தனது ஆப்தை ஓர் இரவிலே ஏன் அழைத்து செல்ல முடியாது, திரும்ப கொண்டு வர முடியாது? இதைவிட பெரிய செய்தி வானத்திலிருந்து அவருக்கு வழி இறங்குகிறது என்பதை நான் நம்புகிறேன். இதை நம்புவது எனக்கு ஒரு பெரிய தூரமான விஷயம் அல்ல. புரியுதாக்கள்? இதுதான் சரியான அக்கள். இதான் என்ன சரியான அக்கள்? வானங்களை படைத்தவன், சூரியனை படைத்தவன், சந்திரனை படைத்தவன், ஆகாயத்திலே மேகங்களை மிதக்க வைத்தவன், ஆயிரக்கணக்கான பறவைகளை ஆகாயத்திலே மிதக்க வைத்துக் கொண்டிருப்பவன், அவனால் எப்படி முடியாது, ஏன் முடியாது? ஒரு அக்கை தன்னளவிலே உயர்த்துவதற்கும் அவரை இறக்குவதற்கும். وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرًا. அல்லாஹ்வால் எல்லாம் முடியும். ஃபஅலுல் லிமா யுரீத், தன் அறிவு. அப்ப இந்த தத்வீர், கீழ்படிதல், செயல்படுதல் என்பதிலே செய்தி உண்மையா, செய்தி உண்மையா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர அது முடியுமா முடியாதா என்று சிந்திப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் இல்லை, அனுமதி இல்லை. காரணம் நம்முடைய அறிவு குறுகிய அறிவு. கேட்டார்கள் வந்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் காட்டுகின்றான், அவ் கல்லதி மர் அலா கரியத் வஹிய காவியத் அலா உருஷிஹா கால அன்னா யுஹ்யி ஹாதிஹி அல்லாஹ் பஅத மௌதிஹா. உஸைர் கேட்டார்கள், பாழடைந்த அந்த கிராமத்தை பார்த்து எலும்பு கூடுகளாக மக்கள் அங்கே கிடக்கிறார்கள், எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்? ஆட்சேபனை என்ற அடிப்படையில் அல்ல, சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவனா என்று வியக்கும் வகையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படியா உசை, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? நூறு ஆண்டுகள் அல்லாஹ் படுக்க போட்டு விட்டான், பிறகு எழுப்பினான். எவ்வளவு காலம் தங்கி இருக்கிறீங்க இந்த இடத்துல? கால யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள், 24 hours அல்லது பாதி நாள். சொன்ன அப்படியா? கொஞ்சம் பாருங்கள், உங்களுடைய கழுதையை பாருங்கள், எலும்பு தான் அங்க கிடக்கு. வன்பொருளா பாரு கிளம்பி தன்னா, ஆனா உணவை பாருங்க, மாறவே இல்லை. அல்லாஹ் சொன்னா இப்ப பாருங்க, உங்கள் கண் முன்னால் இந்த கழுதையை நான் உயிர்ப்பிக்கிறேன். ஒன்புரையில் கழுதையை பாருங்க, எப்படி அதற்கு நாம் அந்த எலும்பிலே சதையை போர்த்துகிறோம், சதையிலே சோலை போர்த்துகிறோம் பாருங்கள் என்று கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான். இப்ராஹிம் ரப்பி அறிமி கைபத்துகையில் மௌத்தா கால அவலம் தூமி கால பலா வலாக்கில் எவ்வளோ
கல்வி பயிர்.
இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க அல்லாவிடத்தில் ஆச்சரியப்பட்டு, அல்லா எப்படிதான் அந்த எலும்புகள் எல்லாம் உன்னோட ஒன்னா சேர்ந்ததுக்கு பின்னாடி நீ எப்படிதான் ரப்ப பிரிப்ப? நம்பாமல் அல்ல, அல்லாவுடைய குதிரத்தை ஆச்சரியப்பட்டு அதை கண்கூடாக அறிய வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹ் சொன்ன, இப்ராஹிம் அப்படியா உங்களுக்கு அந்த நம்பிக்கை கண்கூடா ஏற்படணுமா? பரவாயில்ல, நாலு பறவையை கூட்டிட்டு வாங்க, எடுத்துருவாங்க, அருங்க, வெட்டுங்க, துண்டு துண்டா ஆக்குங்க, எல்லாத்தையும் போட்டு கலந்து விடுங்கள், நாலு மலைகளிலே வைத்து விடுங்கள், பிறகு நீங்கள் அவற்றின் பெயர்களை கூறி அழையுங்கள், அவை உங்களிடத்திலே வரும். வருமா வராதாங்க? ஏன் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? அல்லாஹ் சொன்ன. யாருடைய கட்டளை? அல்லாஹுடைய கட்டளை. சுலைமான் நபியை காற்றிலே மிதக்க வைத்தானா இல்லையா? சுலைமான் நபிக்கு சைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்தானா இல்லையா? காலையில் காற்று வீசினால் ஒரு மாத காலம் அவர்கள் பயணம் செய்து விடுவார்கள். ஒரு ரவாஹு ஹாஷகம் மாலையில் வீச ஆரம்பித்தால் ஒரு மாத காலம் அப்படியே தூக்கிட்டு. இந்த பிளைட் டெக்னாலஜி அங்க கிடையாது, அங்க நேரடி ரப்புடைய டெக்னாலஜி. ரப்புடைய டெக்னாலஜி என்ன? என்ன டெக்னாலஜி? ரப்புடைய டெக்னாலஜி இன்னமா அம்ருஹு இதா அராதத்தைய அயகூட லஹு குன் ஃபயகூன். ரப்புடைய டெக்னாலஜி என்ன? குன் என்று சொல்லுவானா? வாங்க திரும்ப, இது புரியுதான பேசிட்டு வர்றது? இப்ப நம்ம சில குர்ஆனுடைய வசனங்களை சில ஹதீஸுகளை பார்க்க போகிறோம். என்ன இந்த பாகுபாடு படுத்துறாங்க பாருங்க, இது குர்ஆன் இது ஹதீஸ். இடையில சொல்லிட்டு இருந்தோம் உங்களுக்கு என்னென்ன ஆட்சேபனைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க, அது திரும்ப வரும், அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாகுபாடுபடுத்துவது, இந்த பாகுபடுத்துதல், இது இஸ்லாமிய அடிப்படையை தகர்த்தல். இதை செய்பவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டவர்கள். அது இந்த காலத்தில் செய்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் காலத்தில் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களின் காலத்திற்கு பின்னால் நபித்தோழர்களின் காலத்தில் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த சட்டம் புரியுதா உங்களுக்கு? குர்ஆனை ஹதீஸை செயல்படுத்துவதிலே பாகுபாடு காட்டுவது, இது ரசூலுல்லா சொன்னது, அது ஹதீஸ் அல்லா சொன்னது, தரம் வேற என்று பிரித்து பார்ப்பது. ஏன் தெரியுமா? இப்படி செய்பவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று நாம் கூறுகிறோம். அல்லாஹ் அப்படித்தான் கூறுகிறான். எத்தனை வசனங்கள் பாருங்க, எட்டாவது அத்தியாயத்தினுடைய 13வது வசனம், இந்த மஜ்லிஸுக்கு இந்த ஒரு ஆயத்தை சொன்னாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எந்திரிச்சு போயிடலாம். அவ்வளவு அழுத்தமான கருத்து இந்த வசனம் சொல்லுகிறது. அதனால இன்னும் கொஞ்சம் பாப்போம். என்ன சொல்கிறான்? குறைஷிகள் காஃபிர்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களுடைய அந்த நிலைமையை அல்லாஹ் சொல்லிட்டு, இவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக நடக்கிறார்கள். ஷாக்குல்லாஹ வ ரசூலஹு. இங்க அரபி படித்தவங்க இருந்தா உங்களுக்கு தெரியும், அரபியில் இந்த வாவ் என்ற பதம் இருக்கிறது. எதற்கு வரும்? முத்துலக்குல் ஜமா, ரெண்டுத்தையும் சட்டத்தில் ஒருங்கிணைப்பதற்கு வரும். இல்ல முன்னாடி உள்ளதுக்கு வேற தகுதி, அடுத்ததுக்கு வேற தகுதி என்று சொன்னால் அங்க என்ன வாசகம் வரும்? என்ன வாசகம் வரும்? சும்மா வரும். என்ன வரும்? சும்மா வரும். வாங்க தொழுகையுடைய பாடத்துக்கு பிரச்சனை. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப சில கேள்வி வருது. நீங்க கிதாபு தௌஹீத் இமாம் முஹம்மது அப்துல் வஹாபுடைய கிதாபு தௌஹீத் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஹதீஸ்களை படிச்சிருக்கலாம்.
யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க முஸ்லீம்களை பார்த்து நீங்களும் தான் சிரிப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட விளங்கி வச்சிருந்தாங்க சிரிப்புகளை, சின்ன சிரிப்பு பெரிய சிரிக்கலாம். கேட்டாங்க நபி தோழர்கள் எப்படி என்று, நீங்கள் சொல்லுகிறீர்கள் மாஷா அல்லாஹு வ முஹம்மதும், அல்லாஹு முஹம்மதும் நாடினார் என்று சொல்லுகிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வருது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், திருத்தினாங்க இந்த வாசகத்தில் என்ன சொல்லணும், மாஷா அல்லாஹ் சும்மா ஷா முஹம்மத். எப்படி சும்மா என்ற வாசகத்தை பயன்படுத்தி சொல்லுங்கள், அல்லாஹ் நாடினால் அதன் பிறகு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடினார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடினால். எப்படிங்க பிரிக்கப்படுதா இல்லையா, புரியுதா உங்களுக்கு? இது இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை வைத்து என்ன சொல்றாங்க மார்க்கறிஞர்கள். இப்ப ஒருத்தட்ட உதவி கேட்டு போறீங்க, நீங்க நாடினாதானே காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்ன, அல்லாஹ் நாடினால் அதற்கு பிறகு நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா என்று சொன்னால் அது சிறுக்காகாது. சும்மா பயன்படுத்தி வாவு பயன்படுத்தினீங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க பாருங்க கேள்வி, அதுக்கு பிறகு ஒருத்தர் சொன்னாரு மாஷா அல்லாஹு முஹம்மத். ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க கேள்வி, அஜ்அல்னி லில்லாஹி நித்தா, என்னை நீ அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்கிவிட்டாயா என்று கேட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? ஆனா இந்த இடத்துல எப்ப கீழ்படிதல் கட்டுப்படுதல் அல்லது அதற்கு முரணாக எதிர்த்தல் என்று வருகிறதோ, அல்லாஹ் யாரை சேர்த்து சொல்லுகின்றான், தன்னோட யாரை சேர்த்துட்டான், நபியை சேர்த்து சொல்லுகின்றான். ذلك بان شاق الله ورسوله ثم رسوله صلى. அடுத்து பாருங்க, ومن يشاقق الله ورسوله, யார் அல்லாஹ்வோடும் அவனது தூதரோடும் மோதுகிறானோ, அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் சேர்த்து சொல்கிறான், அல்லாஹ் கடுமையாக தண்டனை கொடுப்பவன், ஃபின் அல்லாஹ் ஷதீதுல் இக்காம், கடுமையாக தண்டிப்பவன். இப்ப நீங்க கேட்கலாம், இங்க கடுமையா தண்டிப்பான்னு சொல்றானே அவ்வளவுதானே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குமோ, அவங்களும் மூமின்கள் தானா, அவங்களையே நம்ம குறைச்சிடணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லை, யார் ரசூலுடைய ஹதீஸை குர்ஆனை செயல்படுத்துவதற்கு சமமாக ஆக்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துவதற்கு சமமாக ஹதீஸை செயல்படுத்துவதற்கு அவன் தயாராக இல்லையோ, அல்லாஹ் உங்களுக்கு என்ன பேர் சொல்றான், அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான், ஜாலிக்கும் பதுகுஹு, சுவையுங்கள் இதை, அன்னலில் காஃபிரீன அதாபன்னார், இத்தகைய காஃபிர்களுக்கு நரகத்தில் தான் அதாப் இருக்கிறது. யார் வைக்கிற பேர் இது, இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அல்லாஹுடைய சொல் தனி, அதுக்கு தனி முக்கியத்துவம், பரிசுத்தம் புனிதம் என்பது நாம் பேசவில்லை, அதுல அது தனிதான். செயல்படுத்துவது என்னங்க, கட்டுப்படுவது, கீழ்படிவது, ஏற்றுக்கொள்வது சொல்லுங்க. இல்ல அதுக்கு தான் நாங்க முதல் தரம் கொடுப்போம், இதுல கொஞ்சம் குழப்பங்கள் எல்லாம் வந்திருக்கும், பின்னாடி சில மிக்சிங் எல்லாம் நடந்திருக்கும், ஒருத்தர் தான் சொன்னாரு, ரெண்டு பேர் தான் சொன்னாங்க, பல பேர் சொல்லல, அதனால நம்ப மாட்டோம் என்று சொன்னால் இந்த ஆயத்துக்கில வருவாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் வைக்கிற பேர் என்ன, என்ன பேருங்க, வன்னில் காஃபிரீன அஸாபன்னார். சரியா, இப்ப நீங்க கேட்கலாம், இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா, அல்லாஹ்வின் கட்டளை ரசூலின் கட்டளை என்று தனித்து பிரித்து பார்த்து ஒரு சம்பவம் ஏதாவது நடந்திருக்கிறதா? வாங்க, அந்த நேரத்திலே யாராவது அங்கே தவறு நடந்து மாற்றி செய்திருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்திருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்திருந்தால், அதுக்கு ஏதாவது ஃபத்வா குர்ஆன்ல இருக்குதா? இப்ப எல்லாம் என்ன பாக்குறாங்க, பத்துவா இருக்கா, அந்த ஆலிம் சொன்னாருங்க, இந்த ஆலிம் சொன்னாருங்க, என்னங்க எங்க ஆலிம் சொல்லிட்டாரு, யார் குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுகின்றார்களோ அவர்களுடைய நிலைமை இது, எங்க ஆலிம் சொல்லிட்டாங்க, எங்க ஆலிமை விட அறிந்தவர் இருக்க முடியாது. சரிப்பா, இதானப்பா முன்னாடி அந்த விதத்துவாதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு அதையே நீ சொல்றீங்களே, குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க, நடந்த நிகழ்வுகள். குரானிலே இப்படி வசனம் இருக்கிறதே என்று கூறப்பட்ட போது ஒரு தள்ளு. எப்படிங்க தள்ளு? இதை நாங்கள் இனி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. இதுதான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி குராபிகள் கபுருவாதிகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு நிலைமை? வாங்க. اللهم صل على محمد 33வது அத்தியாயத்தில் 36வது வசனம் சூரத்துல் அஹ்சாப். இந்த வசனம் இறக்கப்பட்டதை குறித்து குறைந்தது 3 சம்பவங்கள் சொல்லப்படும். அதுல ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம், படிச்சு தெரிஞ்சுப்போம், நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால. என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள் இஸ்லாம்ல இனிமே என்ன இருக்க கூடாது, நாங்க கொஞ்சம் ஹை கிளாஸ், நீங்கெல்லாம் கொஞ்சம் லோ கிளாஸ், இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது, நாங்கெல்லாம் நல்ல படித்த குடும்பம், நாங்கெல்லாம் லைஃப்ல செட்டில் ஆன குடும்பம், நாங்கெல்லாம் ராயல் ஃபேமிலி, நீங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியானவங்க, நாங்க மாடி வீட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, நாங்க குடிசையில போய் சம்பந்தம் பண்ண மாட்டோம், பொண்ணு கொடுக்க மாட்டோம், பொண்ணு எடுக்க மாட்டோம், அங்க தீன் இருந்தாலும் சரியே அப்படின்னு யாரெல்லாம் மென்டாலிட்டியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடத்தை கற்பிக்க விரும்புகிறான். அந்த மாதிரி புரட்சியை எங்க இருந்து அல்லாஹ் செய்ய விரும்புறான்? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையினாலேயே செய்ய வைக்க விரும்புறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? கூப்பிட்டாங்க. யார் கூப்பிட்டாங்க? ஜைனபு கூப்பிட்டாங்க. பனு அசது குடும்பத்தைச் சேர்ந்த குரைஷியின் கிளையைச் சேர்ந்த ஜைனப் பின்ட் ஜஹ்ஷ கூப்பிட்டு சொன்னாங்க, ஜெயித் அடிமையா இருந்தவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு PhD டாக்டரேட் பண்ண ஒரு பெரிய பணக்கார ஒரு பொண்ணை பார்த்து ஸ்கூலுக்கே போகாத ஒரு விவசாயி எப்படி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? அதை விட பயங்கரமானது ஒரு குறைசி ஒரு அடிமை பண்ணி கல்யாணம், ஒரு அடிமையை கல்யாணம் பண்ணுவார். ஏன்னா இதெல்லாம் சும்மா டெம்பரவரி. குறைஷ் என்பது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அது தனது ரசூலை அதிலே சிறக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் மேன்மைப்படுத்திய ஒரு வம்சம். அது எந்த குடும்பத்தின் பெயரையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லை. வெளியிலே தங்க வைத்து விட்டு உங்களை நான் ஹரமிலே தங்க வைக்கவில்லையா? அவலம் எனது பாதுகாப்பான இந்த நகரத்தில் உங்களை நான் தங்க வைக்கவில்லையான்னு கேட்கிறான். எல்லா அரபுகளையும் பிரிச்சு போட்டுட்டு எந்த தொந்தரவும் இல்லாம பாதுகாப்பா என்னுடைய வயிற்றுக்கு பக்கத்தில் உங்களை வச்சிருக்கிறேனே, நீங்க ஏன் சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று அவர்களுக்கு பிரியமாக அல்லாஹ் கேட்கிறான். என்ன ஆசி? ஜெயனபு சொன்னார்கள், உஆமிரு நஃப்ஸி, நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல நீ கல்யாணம் பண்ணணும், இல்ல நீ கல்யாணம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி போ. ரசூலுல்லாஹ் சொன்னா கல்யாணம் பண்ணணும், இல்ல நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன் யாரும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வசனம் இறங்கினுச்சு. என்ன வசனம் பாருங்க? குர்ஆன் இருந்தா எடுத்து பாருங்க. ஒமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின், நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கோ பாருங்க, அல்லாஹும் தூதரும் தீர்ப்பளித்தால். அப்ப தீர்ப்பளித்தால் என்பது ஒரு செயல், ஒரே ஃபைலு. அதுக்கு எத்தனை ஃபைலுங்க? ரெண்டு ஃபைல். அல்லாஹ் வ ரசூலுஹு. அப்ப ரசூலுடைய தீர்ப்பு எதுவோ அதுதான் அல்லாஹுடைய தீர்ப்பு. ரசூல் எதை சொன்னார்களோ அது அல்லாஹ் சொன்னது. இதா கபல்லாஹு வ ரசூலுஹு. இங்க அரசில் இருந்து தெய்வபடத்திலே அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கவில்லை, நபி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அரசில் இருந்து வசனத்தை இறக்குகிறார். எனது நபி சொன்னதற்கு பிறகு நம்பிக்கை கொண்ட உனக்கு ஒரு மாறு அபிப்பிராயமா? உனது ஈமானை மறுபரிசீலனை செய்து கொள்ளும். அல்லாவுக்கும் தூதருக்கும் சேர்த்து சொல்கிறார், அல்லாவுக்கும் தூதருக்கும் மாறு செய்தவர் அவர் வெகு தெளிவான வழிகேட்டிலே சென்று விட்டார். இப்படிப்பட்ட எச்சரிக்கைங்க. இந்த தௌஹீத்வாதிகள் சொல்வார்கள், அதுங்க ரசூலுல்லாவிடமிருந்து அந்த செய்தியை நேரடியே ஜைனப் பின்ட் ஜஹஷ் கேட்டார். நம்ம அப்படி இல்லையே, நமக்கு பல வழிகள்ல மாறி மாறித்தான வருது. ரசூலுல்லா தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இல்ல. இந்த மாறி மாறி வரும் பொழுது யாரோ ஒருத்தர் தப்பு செய்திருப்பான். எப்படிங்க, எப்படி இமேஜ், எப்படி யாரோ ஒருத்தர், அதுவும் எப்படி எழுதுறாங்க, நாம் அறியாத வகையில் எங்கோ ஒரு அறிவிப்பாளரிடத்தில் தப்பு நடந்திருக்கலாம். இவர்கள் மனிதர்கள் தானே. இந்த வாதம் சரியா? இந்த வாதம் சரியா? இதுக்கு என்ன திரும்ப அர்த்தம்? இப்ப ஒவ்வொரு திருடத்திலையும் ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் லாயிலாக இல்லதாக சொல்லி தருவதற்கும், அஞ்சு வேளையை தொழுங்க, அஞ்சு வேளை தொழுகைகளை தொழுங்கள் என்று சொல்லித் தருவதற்கும், ஜகாத்து கொடுங்கள் என்று சொல்வதற்கும், ஹஜ் செய்யுங்கள் நோன்பு வையுங்கள் என்று சொல்வதற்கும், ஒவ்வொரு இஸ்லாமிய கட்டளையை சொல்வதற்கும் ரசூலுல்லா வரணும். அப்படித்தான் அர்த்தம் ஆச்சு. அப்பதான் அது கன்ஃபார்ம் செய்தி. இல்லைன்னா யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிருப்பாருங்க. நாலு வேளை தொழுகையை ஒருத்தர் அஞ்சு வேளை தொழுகன்னு சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லா ரெண்டு வேளையும் தான் கண்டிப்பா சொல்லுதாங்க. மூணு வேளையை கொஞ்சம் அவங்க விருப்பத்துக்கு தொழுதிருக்கலாம், இவங்க அதை கண்டிப்பாக்கிட்டாங்க. வருமா இல்லையா? வருமா இல்லையா? என்ன அர்த்தமாயிடும்? அல்லாஹ் சொல்லுகின்றான் நபிக்கு, குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. நபியே சொல்லுங்கள், உலக மக்கள் எல்லாருக்கும் நீங்க தான் ரசூல்னு. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தரதுக்கு, தொழுகையை சொல்லி தருவதற்கு நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களா? குல் அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படுங்க. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னா அவங்க காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு தாங்க. நமக்கு வரும்பொழுது அது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நம்ம அதை வந்து கரெக்டா பில்டர் பண்ணி தான் நம்ம பார்க்கணும்னு சொன்னா, அப்ப இவர்கள் யார் மேலே ஆட்சேபனை செய்கிறார்கள்? யார் மேல ஆட்சேபனது? அல்லாஹ் மேல ஆட்சேபனை. ஏண்டா அல்லாஹ் அந்த நபிக்கு கியாமத்து வரைக்கும் உயிரை கொடுக்காம 23 வருஷம் ஊவத்துக்கு பின்னாடி வேலை செஞ்சதுக்கு பின்னாடி தூக்கிக்கிட்டிய? இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் சந்தேகத்துல இருக்கிறோமே, நம்ம எல்லாம் நாங்கெல்லாம் குழப்பத்துல இருக்கிறோமே, எங்களுக்கு ஒரு செய்தி உறுதியா கிடைக்க மாட்டேங்குது. வருமா இல்லையா அந்த பேச்சு? இதைத்தானே ஹதீஸை மறுப்பவர்கள் சொல்லுகின்றார்கள், இதைத்தானே இஸ்லாத்தின் எதிரிகள் சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாவின் மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்று இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படி போயிடுச்சு பாருங்க. அல்லாஹ் சொன்னா தஷாபஹத் குலூபுஹும், யார் ரசூலுடைய அந்த நேரிய பாதையிலிருந்து கொஞ்சம் தருகிறானோ மொத்த வழிகட்டில் வந்துருது. வழிகட்டவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒரே உள்ளம் தான், தஷாபஹத் குலூபுஹும். சரியா? இது ஒரு சம்பவம் சொல்லிட்டா, எதுக்கு சொன்ன? செயல்படுத்துறதுல என்ன செய்யக்கூடாது? தரம் பார்க்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? அடுத்து வாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். 4வது அத்தியாயத்தில் 65வது வசனம், இதுவும் ஒரு சம்பவத்தை குறித்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குறான். என்ன சம்பவம்? ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் தும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத وَيُسَلِّمُوا تَسْلِيمًا. صحيح البخاري இருக்கு ஒரு சம்பவம் சொல்லியிருக்காங்க, தஃப்ஸீர் இப்னு கதீர்ல ஒரு சம்பவம் சொல்லியிருக்காங்க. பல சம்பவங்களை முன்னிட்டு ஒரு குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படலாம். சம்பவங்கள் நிறைய இருக்கும், அந்த எல்லா சம்பவங்களுக்கும் பதிலாக குர்ஆனுடைய ஒரு வசனம் இறக்கப்படலாம். சரி, இந்த வசனத்துல என்ன, صحيح البخاري என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிதாபு தஃப்ஸீர்ல அப்படின்னா, சுபேர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யாருக்கு சொந்தக்காரராக வருவாங்க? ரசூலுல்லாஹ்க்கு சொந்தக்காரராக வருவாங்க. இவங்க மதினாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அங்க உள்ள நிலங்களை கொஞ்சம் வாங்கினாங்க, விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு அன்சாரியுடைய நிலம் பக்கத்துல இருந்துச்சு. கேட்டு இருக்கீங்களா, கவனமா வந்துட்டு இருக்கீங்களா, கூட வர்றீங்களா, தனியா நினைக்கிறீங்களா, கூட வந்துட்டு தானே இருக்கிறீங்க. அப்ப அந்த அன்சாரியுடைய நிலமும் இவங்க நிலமும் பக்கத்து பக்கத்துல இருக்கும் பொழுது இவங்களுடைய அந்த நிலத்தை கடந்து ஒரு மழை தண்ணீர் ஓடக்கூடிய ஒரு ஓடை, பள்ளமான பகுதி, மழை பெய்யும் பொழுது மலைகளிலிருந்து வழியக்கூடிய அந்த தண்ணீர் அந்த பள்ளத்தில் ஓடும். அந்த பள்ளம் முதல்ல எங்க ஆரம்பி வருது, யாருக்கு வருது, ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு பூமியை தாண்டிதான் அன்சாரியுடைய பூமிக்கு போகுது. அப்ப அதாவது ஜுபைருடைய சொந்த பூமியில அது இருக்குது, பொது இடத்துல கிடையாது. இப்ப நீங்க பாக்கலாம் இங்க, அதாவது வய வாக்கா அல்லது ஆறுன்னு சொல்ற பொது உடைமை, அதுல போய் உங்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியாது, ஒரு பாத்தி கட்டவோ ஒரு அணை போடவோ முடியாது. அதை நீங்க விட்டுடணும், நீங்க எவ்வளவு முடியுமோ நீங்க எடுத்துக்க வேண்டியது, அதை தடுக்க முடியாது. உங்களுடைய பூமியில ஒரு பள்ளம் இருக்குது, அதுல மழை தண்ணி தேங்குது, இதுல நீங்க முதல் உரிமை பெறுகிறீர்கள். அதுக்கப்புறமா நீங்க மக்களுக்கு கொடுக்கலாம், உங்களுக்கே இல்லைங்கும் போது நீங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம். ரசூலுல்லாஹ் வந்து அன்சாரி சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், ஜுபைர் வந்து எனக்கு தண்ணி தர மாட்டேங்கிறார் விவசாயம் செய்யறதுக்கு. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. அப்ப ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரு, நிலம் என் நிலம், நான் காசு கொடுத்து வாங்கினது, என்னுடைய சொந்த நிலத்திலே அந்த பள்ளம் இருக்கிறது, அதனால தண்ணியை நான் முதல்ல பயன்படுத்துறேன், அது என்னுடைய பயன்பாட்டுக்கு மேல் மிஞ்சியதை நான் விட்டுறேன், நான் தடுத்துக்கல. அன்சாரி என்ன எதிர்பார்த்தாரு, ரெண்டு பேருக்கும் சரிசமமான பயன்பாட்டுக்கு உரிமை வேணும்னு எதிர்பார்த்தாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கேட்ட உடனே என்ன சொன்னாங்க, ஜுபேர் சார், ஜுபேர் நீ பயன்படுத்திக்க, மிச்சமானதை விட்டுடுங்க, தடுத்துக்காதீங்க அப்படின்னு. யார் ரசூலுல்லாஹ், நான் அப்படித்தான் செய்யறேன் அப்படின்னாங்க. இத சொல்லி முடிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அந்த மதினாவாசி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களின் உறவினர் என்பதற்காக நீங்கள் இப்படி சொல்கிறீர்களா? என்னங்க, அவர் மறுக்க கூட கிடையாது, இன்னும் நான் இந்த தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டேன்னா மறுக்கல. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நெருக்கமான பழக்கம். அவர்கள் நபி உம்மத்தியாக மட்டும் பழகவில்லை, இதை வச்சுக்கிட்டு உடனே பாத்தீங்களா சஹாபாக்கள் சுதர்க்கம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு பேசினாலும் பேசுவாங்க, இல்ல சுதர்க்கம் செய்யவில்லை. இப்ப உங்களுக்கு எனக்கு உரிமை இருந்தா நான் ஒண்ணு மாட்டேன்னு சொல்ல, நீங்க ஒண்ணு வேணும் உரிமையா கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா, நான் கேட்பனா இல்ல. ரசூலுக்கும் அன்சாரிக்கும் இடையிலே நபி உம்மத்தி என்ற உறவு மட்டும் இல்லை, ரசூலை அன்சாரிகள் ஆதரித்தார்கள், தங்களது உயிரை விட பாதுகாப்போம் என்று சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தார்கள். அப்படி இருக்க என்ன ரசூலுல்லாஹ், உங்க சொந்தக்காரங்கிறதுனால நீங்க இப்படி சொல்லிட்டீங்களோ, அதாவது இது ஷரியத்துடைய தீர்ப்பாக இருக்காது, இது ஒருவேளை ரசூலுடைய சொந்த தீர்ப்பாக இருக்கும் போட்டு நினைச்சாங்க. இதையும் சொல்லுவாங்க இன்றைக்கு புதுசா, இடையில ஒரு சின்ன விஷயத்தை சொல்லுகிறேன். அதாவது ரசூலுடைய ஹதீஸ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து ஒரு ஹதீஸ் கட்டளை வந்தால் கூட இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணுமா, எப்படி அது மார்க்க விஷயத்தில் சொல்லப்பட்டதா அல்லது துன்யா விஷயத்தில் சொல்லப்பட்டதான்னு சொல்லிட்டு. இனி இன்னொரு வகை வருமா, இன்னொரு நபி வருவாங்களா, ரசூல்லா சொன்னது அது வந்து மார்க்க விஷயத்துல தாங்க, துன்யா விஷயத்துல இல்லைன்னு சொல்லிட்டு பிரிச்சு காட்டுறதுக்கு, இப்படி எடுத்தா என்ன ஆயிடும், என்ன ஆகும், முடிஞ்சு போச்சு. எந்த ஹதீஸ் சொன்னாலும் எந்த கட்டளை சொன்னாலும் இல்ல, இது ஷரியத்துக்கு அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, இது நம்முடைய ஒரு சின்ன ஒரு தர்பியாவுக்கு அல்லது ஒரு நம்முடைய ஒரு முன்னேற்றத்துக்கு அல்லது நம்முடைய உலக காரியங்களை பொறுத்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு ஊட்ட போட்டு கொடுத்தீங்கன்னா யார்கிட்ட எந்த ஹதீஸ் சொன்னாலும் தூக்கி போட்டுக்கிட்டே போலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா, இப்ப திரும்ப வாங்க அந்த சம்பவத்துக்கு. எந்த சம்பவம், என்ன சம்பவம் சொல்லுங்க, சுபைருக்கும் அன்சாரிக்கும் இடையில் நடந்த சம்பவம். தூங்கிட கூடாது என்ன, அப்புறம் பின்னாடி போய் அஜர்த் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு நாம லாவாக்கி லாவ நாமாக்கி சொல்லக்கூடாது. அப்ப இந்த வார்த்தை அங்கே அன்சாரி பேசுகிறார். சரியா? வஹி எங்க இருந்து வருது? அரிசிலிருந்து வருகிறது.
فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபியே, பலா ஒரு காலம் அல்ல, ஒரு காலம் அப்படி கிடையாது. வரப்பிக உம் இறைவன் மீது சத்தியமாக, எந்த மக்களும் மூமின்களாக மாற முடியாது. ஹத்தாயு ஹக்கி மூக்க உம்மை தீர்ப்பாளராக ஆக்கி, தீவா சதரபைனகும் தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட வாக்குவாதங்களில், சச்சரவுகளில், கருத்து வேற்றுமைகளில், முரண்பாடுகளில் உங்களை தீர்ப்பாளராக ஆக்கி, சும்மலாயும் ஹரஜம் நிம்மா கதைத்த, நீ தீர்ப்பளித்த, கதைத்த யாருடைய முகாத்தம் இது? யாருக்கு? ரசூலுக்கு முகாத்தம். ரசூல், நீ தீர்ப்பளித்ததில் மனசங்கடத்தை, ஹரஜன் மனசுல சங்கடத்தை அவர்கள் உணராதவரை, அதோடு நிறுத்திருந்தால் கூட போதும், நிறுத்தவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ தீர்ப்பளித்ததற்கு முழுமையாக, முழுமையாக தஸ்லீமான அர்த்தம். வயு சல்லிமுன் மட்டும் நிறுத்திருந்தா முழுமையாக கீழ்படிதல், முழுமையாக அடிபடிதல். எப்ப வயு சல்லிமு தஸ்லீமா திரும்ப மத்திர முத்திரத்தை அல்லாஹ் கொண்டு வந்தாரோ, முழுமையாக முழுமையாக உமக்கு அவர்கள் பணியாதவரை அவர்கள் மூமின்களாக ஆக முடியாது. இது அந்த அன்சாரி ரசூலுல்லாஹிக்கு முன்னாடி நேரா இருந்தாருங்க. நம்ம 1400 வருஷத்துக்கு பின்னாடி வர்றோம், யார் யாரோ அதிகத்தை எழுதுனாங்க, எழுதுறாங்க. பல பேர் தொகுத்தாங்களா, அதுல வந்து சில பேர் தப்பு பண்ணாங்களா, சில பேர் சரியா செஞ்சாங்களா, சில பேர் சரியா செய்யலையா, குழப்பினாங்களா, சில பேர் தப்பு, மனிதர்கள் தான், அவர்கள் தப்பு செய்திருக்கலாம், மனிதர்கள் தப்பு செய்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தப்பு கலக்கப்படுமா சொல்லுங்க? பதில, தீன் அல்லாஹ்வுடைய தீன். அப்ப என்ன அர்த்தம்? இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிழூன். என்ன அங்க மானம் இருக்குது? இந்த தீனை, இந்த ஸிக்ரை, இந்த குர்ஆனை நாம் பாதுகாப்போம். ஸிக்ர் குர்ஆன் மட்டுமல்ல, அந்த குர்ஆனுக்கு விரிவுரையாக இருக்கக்கூடிய ஹதீஸ், குரான் பாதுகாக்கப்பட்டுச்சு, அதனுடைய விதிமுறை பாதுகாக்கப்படவில்லை சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி முடிஞ்சு இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நமக்கு பயம் வர வேணாம். ஒரு சஹீஹான ஹதீஸிலே குறை காணும் போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நம்பத்தகுந்த பொய் பேசாத உத்தமர்கள், இந்த மார்க்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தாத சத்தியவான்கள். சஹாபாக்களிடம் இருந்து கேட்டார்கள், அவர்களிடம் இருந்து அவர்களின் மாணவர்கள் உண்மை சீடர்கள் கேட்டார்கள். பிறகு அது மிகச் சிறந்த அறிஞர்களால் தரம் பார்த்து பதிவு செய்யப்பட்டது என்று உறுதியானதற்கு பிறகு, எப்படிங்க உறுதியானதற்கு பிறகு அதிலே முரண்பாட்டை கண்டால், இல்லை இதிலும் கோளாறுகள் இருந்திருக்கும், எழுதுறாங்க யூதர்களின் சதியாக இருந்திருக்கலாம். எதுல யூதர்களின் சதி? சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் கிதாபுகளிலே யூதர்களுடைய சதியாக இருந்திருக்கலாம். என்ன காட்சியிருக்கு அப்புறமா? என்ன இஸ்லாம் இருக்கு? என்ன மிச்சம் இருக்கு உங்கள்கிட்ட? சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல யூதர்களின் சதி நடந்திருக்கலாம், இஸ்லாமிய எதிரிகளால் இது இட்டுக் கட்டப்பட்டிருக்கலாம், அது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். அதை அறியாத அளவுக்குத்தான் இமாம் புகாரியின் கல்வித்தரம் இருந்தது என்று சொன்னா, நீங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறீங்க? இமாம் புகாரிய நீங்கள் ஹதீஸை என்ன புரிந்து வைத்திருக்கிறீர்கள்? நெஞ்சு புலக்கல, கல்பு வெடிக்கல. அடுத்த சம்பவத்துக்கு வாங்க.
ஒரு முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிக்கும் ஒரு யகூதிக்கும் ஒரு பிரச்சனை. அப்ப அந்த யகூதி தௌராத்தில் படித்து வைத்திருந்த இறைவனின் வசனத்தை அடிப்படையாக வைத்து அந்த முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிடும், வெளியில முஸ்லிம் என்று சொல்லிடும். அவர் சொன்னாரு, இந்த பிரச்சனைக்கு எங்க தீர்ப்பு கேட்டு போவோம், எங்க கேட்டு போவோம், ரசூலுல்லாஹ் போவோம் அப்படின்னு. அவர் முஸ்லீம் பெயர் தாங்கி இல்ல, ரசூலுல்லாஹ் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் நீதத்தை பார்த்து தீர்ப்பளிப்பார்கள், நீத அவன் பக்கத்தில் இருக்கு, தீர்ப்பு அங்க போயிடும், வேணாம், எங்க போவோம், காபு பின் அஷ்ரஃப் யஹூதி இடத்துல போவோம் என்று சொல்லுகிறான். ரசூலை புரிந்த ஒரு யஹூதி நபி இடத்துல போவோம் என்று சொல்லுகிறான். நபியை ரசூல், முஹம்மதை ரசூல் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு பெயர் தாங்கி யஹூதி இடத்துல செல்வோம் என்று சொல்லுகிறான். இதாங்க வித்தியாசம் பார்த்தீங்களா. பிரச்சனை ஓரளவுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில சமரசத்துக்கு வந்து கடைசியா சரி போவோம் முகமது இடத்திலேயே அப்படின்னு முடிவாகுது. வர்றாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. சத்தியம், அந்த யூதரிடத்தில் இருந்ததால் யூதருக்கு சாதகமாக ரசூலுல்லாஹ் சட்டத்தை சொல்லுகின்றார்கள், திரும்ப போறாங்க. ஆனா இந்த முஸ்லீம் பெயர் தாங்கியால ஒத்துக்க முடியல. எங்க அழைச்சிட்டு போலான்னு சொன்னார், வாங்க உமரிடத்துல போலான்னு சொல்லிட்டு, உமரிடத்துல போலான்னு சொல்லி. உமர் கோவக்காரு, யூதர்கள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் மேல ரொம்ப கோபமா இருப்பாங்க, அதை வச்சு நமக்கு சாதகமா தீர்ப்பு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி உமர்கிட்ட போய் உட்கார்றாங்க. அப்ப அந்த யூதர் சொன்னார், உமரே ஒரு வார்த்தை இடையிலே சொல்லிக் கொள்கிறேன், இது விஷயமா நாங்க ஏற்கனவே உங்களது தோழர் முகமது இடத்துல சென்றோம், அவர் எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லி இருக்கிறார். திரும்ப பார்த்து கேட்கிறாங்க, என்னப்பா இந்த யூதர் சொல்றது சரியான்னு சொல்லிட்டு, ஆமா தான் அப்படிங்கிறாங்க. சரி இரின்னு உள்ளார போய் என்ன செஞ்சாங்க, வார் எடுத்துட்டு ஆப்பிள் வெட்டி கொடுத்தாங்களா, பரவாயில்ல நீ நம்மாலு யூதர்களுக்கு எதிராக செயல்படுறதுக்காக வேண்டி எப்படி எல்லாம் முயற்சி பண்ற பத்தியான ஆப்பிள் வெட்டி கொடுத்தாங்களா, என்ன செஞ்சாங்க, முடிஞ்சிச்சுங்க, கழுத்தை வெட்டியாச்சு, ஹலாஸ், ஸபஹ் மௌத், அல்லாஹ்வின் தூதரின் தூதரின் தீர்ப்பை ஏற்காதவர்களுக்கு இதுதான் தீர்ப்பு என்று தீர்ப்பு முடிவு செஞ்சாங்க. முனாஃபிக்குகளுக்கு கொண்டாட்டமாய் போச்சு, மாற்றிக்கிட்டார்கள். இன்னைக்கு முகம்மதை பழி வாங்குவதற்கு சரியான தருணம் ஏற்பட்டு விட்டது. முஸ்லிமை கொன்றுவிட்டார், பழிக்கும்படி உடனடியாக உமரை கொள்ள வேண்டும், உடனடியாக கொல்லணும் முனாஃபிக். அவனு முனாஃபிக்கு கூட்டம் முனாஃபிக். அல்லாஹ் நபியின் தோழரை உமரை எப்படி பாதுகாத்தான் தெரியுமா, நபியே கொல்லப்பட்டவன் முர்த்தத்தானவன், அங்கு பிரச்சனை வரும். முர்த்ததை கொல்ல வேணும்னு சொல்றாங்கல்ல, குரானோடு முரண்படுதான், குரான் அப்படி ஒரு சட்டம் இல்லையா, முர்த்ததை கொல்லணும்னு சொல்லி குரான் சட்டம் இல்லையா, அப்படி வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் குரானோடு முரண்படுகிறதா, அந்த ஹதீஸ்களை செயல்படுத்திய ஒட்டுமொத்த நபி தோழர்கள் சில விஷயங்கள்ல சகாபாக்களுக்கு மத்தியில் இஜ்மா, யோகோ விட்ட முடிவு, மாற்று கருத்தை இருக்காது. முர்த்ததை கொல்ல வேண்டும் என்று சட்டத்தை அமல்படுத்தியவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி ஹதீஸ் இல்லைன்னு மறுக்கிறாங்க, ஹதீஸ் இருக்குது. ஏன்னா யாரு போய் தோண்ட போறா ஹதீஸ்களை, எப்படிங்க மறு தைரியமா துணிச்சலா பேசு. அப்புறம் அடுத்து யார் இந்த ஹதீஸை செயல்படுத்தினார்கள், யாரு, அபூபக்கர் செயல்படுத்தினார்கள், பிறகு யார், உமர், பிறகு யார், உஸ்மான் அலி செயல்படுத்தி இருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் அதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எழுதுறாங்க, பாபா இது நாள் வரை இந்த ஹதீஸை தவறாக புரிந்து கொண்டே செயல்முறைப்படுத்திவிட்டு வந்து விட்டார்கள். யார் ஹதீஸை தவறாக புரிஞ்சுக்கிட்டார், 23 வருஷமா ரசூலுல்லாவிற்கு நிழலாக இருந்த அபூபக்கர் ஹதீஸ் தவறா புரிஞ்சிட்டாங்க, உமர் தவறா புரிஞ்சிட்டாங்க, அலி தவறா புரிஞ்சிட்டாங்க. மார்க்கத்தில் கூடும் கூடாது என்பதை தெளிவாக அறிந்தவர் என்று முஆஸ் இப்னு ஜபலுக்கு சொன்னாங்கல்ல, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. யமன் நாட்டுக்கு நீதிபதியாக அனுப்பப்பட்டார்களே அபு முஸா அஷாரி, அவங்க தப்பா புரிஞ்சிட்டாங்க. இதனால் வரைக்கும் இந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்து எந்த மார்க்க அறிஞர்களிடத்திலும் மாற்று கருத்து இல்லாமல் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சு, அந்த எல்லா இமாம்களும் தவறா புரிஞ்சுட்டாங்க. நாங்க தான் இந்த ஹதீஸ கரெக்டா தெளிவா புரிஞ்சிருக்கிறோம். உங்க புரிதல் எங்க கொண்டு போய் வைக்கிறது? நானு சிந்திச்சு பாருங்க. வாங்க திரும்ப இது விவரமான பேசுவோம். அப்ப என்ன ஆச்சு? யார் ரசூல் தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு அதை ஏத்துக்காம இன்னொரு சொன்னிட்ட போறாங்களோ அவங்க என்ன ஆயிட்டாங்க? முர்த்தத் ஆயிட்டாங்க, வெட்டிட்டாங்க. அல்லாஹ் ஆயத்திரிக்கிட்டா அவங்க மூமின்களே கிடையாது, மூமின்களே கிடையாது. இப்ப புரியுது அவங்களுக்கு. கடைபிடிக்கும் விஷயத்திலே பின்பற்றும் விஷயத்திலே ஏற்றத்தாழ்வு காட்டலாமா? காட்டலாமா? காட்ட முடியாது. எதுல ஏற்றத்தாழ்வு? புனிதத்திலே, கண்ணியத்திலே. தொழுகையில ஹஜ்ஜ் சௌதி தொழ முடியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா பதிலா ஓத முடியுமா? ஓத முடியாது. இதுதான் பாகுபாடு. எது பாகுபாடு? கிடையாது. செயல்படுத்துறதுல காட்டுவது இருக்கிறது, அது பாகுபாடு. அது வந்து குஃபுர். அது என்னது? குஃபுரிலே கொண்டு போய் விட்டுவிடும். அடுத்து வாங்க. அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்துக்கு முன்னாடி, உமரின் செயலை நியாயப்படுத்தி ஏறக்குறைய 10 வசனங்களை அல்லாஹ் அங்கே தனது குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ரசூலை நாம் அனுப்புவதின் நோக்கமே அவருக்கு கீழ்படிய வேண்டும் என்பதற்குத்தான். அவருக்கு கீழ்படிதல் அல்லாஹுடைய கட்டளை. யாருடைய கட்டளைங்க? அல்லாஹுடைய கட்டளை. அடுத்து வாங்க. فليحذر الذين يخالفون امره ان تصيبهم فتنه او يصيبهم عذاب اليم. சூரா அன்னூருடைய வசனம் 64வது வசனம். நபியின் கட்டளைக்கு மாறு செய்பவர் யாருக்குங்க? நபியினுடைய கட்டளை, ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்பவர்கள் குழப்பங்களை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பயங்கரமான வேதனையை பயந்து கொள்ளட்டும். இங்க ஏதாவது பிரிச்சிருக்கிறானா? இது வந்து ரசூல்லா காலத்தில் உள்ளவங்களுக்கு தான். பின்னாடி அந்த செய்திகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்க அனுசரித்து நடந்துச்சுன்னு சொல்லி புரியுதா உங்களுக்கு? பாகுபாடு காட்ட முடியாது. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சா? வாங்க அடுத்து. இப்ப முக்கியமான விஷயம் என்ன? இதுவரைக்கும் நம்ம சொன்னது புரியுதுங்களா? என்ன கருவா வச்சு நம்ம பேசணும்னு சொல்லி, என்ன கரு? இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வின் கட்டளை குர்ஆன் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டுமோ அதே தரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸ்கள் செயல்படுத்தப்பட வேண்டும், பின்பற்றப்பட வேண்டும், நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும். புரியுதா? முரண்பாடுகள் காணக்கூடாது, குதர்க்கங்கள் செய்யக்கூடாது, அவற்றை ஒதுக்கக்கூடாது. இதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசினதனுடைய சுருக்கம். புரியுதா? அடுத்ததான் எங்களுக்கு குதர்க்கம் தெரிகிறது, அதுக்கு என்ன செய்யறது? என்னங்க? எங்களுக்கு ஆசைதான் சொல்றாங்க. குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு ஒரு கூட்டம் கிளம்பிய போது இந்த வழி கேட்டிருந்த அவர்களையும் அவர்களிடமிருந்து மக்களையும் காப்பாற்றுவதற்காக விவாதங்களை நடத்தினோம். இதன் விளைவாக ஹதீஸின் அவசியத்தை மக்கள் செல்ல தெளிவாக உணர்ந்தார்கள். எப்படி? குர்ஆன் ஹதீஸ பின்பற்ற வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதுல நாங்க கரெக்டா இருக்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ் மனை செய்யுடன் பேச மாட்டாங்க. திருக்குறானை விளக்கும் பொறுப்பை அல்லாஹ் நபி அவர்களிடத்திலே ஒப்படைத்துள்ளான். எனவே நபி அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் ஆகிய அனைத்தும் குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்குமே தவிர ஒருபோதும் குர்ஆனுடன் முரண்படாது. என்னங்க முதல் டிக்ளரேஷன்? முரண்படாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்ப அடுத்து என்ன பிரச்சனை? இதோட முடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் ஈமான்வாதிகள். சரியா? ஆனா இவர்களுடைய அந்த தவறான பாதையை நிரூபிக்க வேண்டும் அல்லவா? அதுக்கு தானே இந்த கிதாபு. இது முன்னாடி சொன்னது இருக்குது, அது வந்து அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக சொல்லப்பட்டதல்ல. அப்படி சொல்லப்பட்டிருந்தால் அதோட நின்றுப்பாங்க, அல்லது அதுக்கு பின்னாடி எப்படி வாசகம் அமைஞ்சிருக்கணும் பாருங்க. திருக்குறானை விளக்கும் பொறுப்பை அல்லாஹ் நபி அவர்களிடத்திலே ஒப்படைத்துள்ளார். எனவே நபி அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் ஆகிய அனைத்தும் குரானுக்கு விளக்கமாக அமையுமே தவிர குரானோடு முரண்படாது அப்படின்னு ஒரு புஸ்தாக் வந்துச்சுல, அதோட நின்றுக்கணும். இல்ல அதுக்கு அடுத்து எழுதுவதாக இருந்தால் அப்படி யாராவது முரண்பாடு கூறினால் அவர்கள்தான் வழிகேடர்கள், அதான சரி. அல்லது அப்படி யாராவது முரண்பாடு கூறினால் அது அவர்களுடைய அறிவில் உள்ள முரண்பாடுகளை தவிர வகையில் உள்ள முரண்பாடுகள் அல்ல. அதை சிந்தித்து விளங்குபவர்களிடத்தில் எடுத்துச் சென்றால் அவர்கள் சரியான விளக்கங்களை சொல்லுவார்கள். ஒரு பாமரனால புரிய முடியுமாங்க? புரிய முடியுமா? இல்லைங்க சொல்லுங்க. எல்லாராலையும் எல்லாத்தையும் புரிய முடியுமா? ஒரு டாக்டர் செய்யற ஆபரேஷனை ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் செய்ய முடியுமா? எங்க வயிற்ற பொழந்து மண்டைய பொழந்து நரம்புகளை வெட்டி கட்டி ஒட்டி மருத்துவம் பார்க்கிறாரு, அவரால் எங்க ஒரு சாப்ட்வேர் செய்ய முடியாதுன்னு சொல்லுவீங்களா நீங்க? அவர் அதை படிக்கல. என்னங்க கம்ப்யூட்டருக்குள்ள இவ்வளவு பெரிய புரோகிராம செய்யறாரு, கண்ணுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன், என்ன செஞ்சு என்ன மேஜிக் மாதிரி காட்டிட்டு இருக்கிறாரு, இவர் ஏங்க நம்ம வயிற்ற பொழந்து ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு கேட்பீங்களா கேள்வி? ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரை கொண்டு வந்து ஒரு டாக்டரை கொண்டு வந்து இந்த லைட் எரியல, இந்த லைட் ஏன்பா எரியல, சரியா பாருன்னு சொன்னா பார்க்க முடியுமா அவனால? ஏங்க ஆனா பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு ஆறு மாசம் ஐடி எலக்ட்ரிஷியன் படிச்ச ஒரு பையன் பாப்பானா பார்க்க மாட்டானா? பாப்பானா பார்க்க முடியாதா? அல்லாஹ் ஒரு துறைக்கு என்று அவன் ஒரு சாராவை தேர்ந்தெடுக்கிறான். இதை பத்தி நம்ம அடுத்து பேச போறோம். வாங்க இப்ப அடிக்கணுமா இல்லையா? அதான நியாயம், அதான நீங்க முதல் சொன்ன வார்த்தைக்கு சரி, கொள்கைக்கு சரி. ஆனா என்ன செஞ்சாங்க? அங்க நோக்கம் என்ன இல்ல, குரானை உயர்த்தி பேசுவதோ ஹதீஸை உயர்த்தி பேசுவதோ கிடையாது. அங்க நோக்கம் என்ன, என்ன நோக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நோக்கம்? அந்த ஹாரிஜியாக்களுடைய கொள்கையை புதிதாக புகுத்த வேண்டும் மக்களுக்கு மத்தியில். ஹரிஜாக்களுடைய கொள்கை என்ன? ஹதீஸ் குரானுக்கு முரண்படும் பட்டா ஹதீஸ் தூக்கி போடு. அப்ப என்ன எழுதுறாங்க? அது குரானுக்கு முரண்படும் செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றாக இருக்க முடியாது. குரானுக்கு முரண்படும் செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றாக இருக்க முடியாது. நிச்சயமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானுக்கு எதிராக பேச மாட்டாங்க. ஆனா இந்த முரண்பாடு என்று யார் சொல்றது? முரண்பாடு என்று சொல்வதற்குண்டான அதிகாரம் யாருக்கு? புரியுது அவங்களுக்கு நான் கேட்கறது? முரண்பாடு, இந்த முரண்பாட்டை காணுவது யார்? யார்? குர்ஆன் ஹதீஸோடு முரண்படுகிறது என்று முரண்பாட்டை உணர்பவர் யார், காணுபவர் யார், அந்த அதிகாரம் யாருக்கு? இதை முடிவு செய்பவர்கள் யார்? இந்த ஹதீஸ் இந்த குர்ஆனோடு முரண்படவில்லை, இது சரியான ஹதீஸ், இந்த ஹதீஸ் குர்ஆனோடு முரண்படுகிறது, இதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அவங்களுடைய பேச்சு வருவோம். வலவு பின்பற ஒரு கால். இதை முடிவு செய்யறது யாருங்க? ஆயிரத்தி 400 வருஷத்துக்கு பின்னாடி வந்து குரானையும் மரணம் செய்யாத, ஹதீசுகளையும் மரணம் செய்யாத, அதனுடைய அரபி மொழியையும் சரியாக அறியாத, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய கல்வியில் இவர்கள் 1000 ஆண்டுகள் படித்தாலும் சரியே, இவர்கள் எல்கேஜி யூகேஜி உடைய மாணவர்கள் தான். யாருக்கு முன்னாடி? யாருக்கு முன்னாடி? இமாம் புகாரிக்கு முன்னால், இமாம் முஸ்லிமுக்கு முன்னால், இமாம் ஷுஹபாவிற்கு முன்னால், இமாம் அஹ்மது பின் ஹம்பலுக்கு முன்னால். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிஹெச்டி டாக்டரேட் பண்ணவர்கிட்ட ஆட்சேபனை செய்யறான், என்னங்க நீ செஞ்சது சரியில்லை. ஒருத்தர் கார்ல வர்றார், இவன் எல்கேஜி படிக்கிறவன், பத்து ரூபாய்க்கு கார் வாங்கி வச்சுட்டு இதுதான் கார், நீ வச்சிருக்கிறது கார் இல்லைங்கிறான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? பத்து ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா செல்போனை வாங்கி கொடுத்தீங்கன்னா, அப்பா நீ வாங்கி இருக்கிற 25,000 போனு அது போன் கிடையாது, என் போன் பாரு என்ன அழகா அடிக்குது பாரு, இதான் போன், அது போன் இல்லம்மா. இவன் போன பத்திரமா வச்சுட்டான், அப்பா போனை கொண்டு போய் தண்ணியில போடுவான். செய்வானா செய்ய மாட்டானா? செய்வானா செய்ய மாட்டானா? அந்த நிலைமைதான் இங்க நடக்குது. தங்களுடைய கல்வியின் பலவீனத்தை, தங்களுடைய சிந்தனை ஆற்றலில் உள்ள குறைவை இவர்கள் புரியாமல் இவர்கள் ஹதீஸ் கலையிலே விளையாடுகிறார்கள். சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, ஆழம் தெரியாம இறங்குகிறார்கள். ஹதீஸோடு முரண்படுகிறது, குர்ஆனோடு ஹதீஸ் முரண்படுகிறது. சஹீஹான ஹதீஸ் குர்ஆனோடு முரண்படாது. அப்படி ஒரு ஹதீஸ் முரண்பட்டால், ஏன் ஒரு ஹதீஸ் முரண்பட்டால் சொல்றீங்க? நீங்க முதல்ல சொன்ன வார்த்தையை சேர்த்து சொல்ல வேண்டித்தானே, நடுக்கும் கையில நடுக்குது. சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அது சஹீஹான ஹதீஸாக இருக்க முடியாது. சொல்ல வேண்டித்தான், உள்ளத்தில் உள்ள கக்க வேண்டித்தான். சரி, இப்ப என்ன அடுத்த பிரச்சனை? இப்ப சொல்றது அவங்க சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப இங்க என்ன கேள்வின்னு சொன்னா, எங்க சஹீஹான ஒரு ஹதீஸ், இதை ஒரு அறிஞர் பதிவு செய்கிறார், அஹ்மத் பின் ஹம்பலோ, இமாம் புகாரியோ, இமாம் முஸ்லிமோ, திருமதியோ, அபு தாவூதோ, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்ன சொல்ல வர்றார் இவரு? இதுதான் இந்த அல் முஸ்தஷ்ரிகுன், யூத கிறிஸ்தவ அவர்களின் வழியை பின்பற்றுகின்ற முஸ்லிம் பெயர் தாங்கிய அறிஞர்களுடைய அந்த கொள்கை. கேள்விப்பட்டிருக்காங்க முஸ்தஷ்ரிகுன் பேர். அதாவது இஸ்லாத்தை யாருக்கு போய் படிக்கிறாங்க? யூதர்கள்ட்ட போய் படிப்பாங்க. யாருக்கு போய் படிப்பாங்க? கிறிஸ்தவர்கள்ட்ட போய். லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இஸ்லாமிக் சப்ஜெக்ட்ல பிஹெச்டி டாக்டரேட் எம்ஏ படிச்சுட்டு வர்றவன் அங்க யார் இருக்கிறாங்க? எந்த ஷேக்குல் ஹதீஸ் இருக்கிறாங்க? அங்க உஸ்தாத் யாருங்க? அங்க உஸ்தாத் யாருங்க? ஒரு யஹூதி. அங்க உஸ்தாத் யாரு? ஒரு நஸ்ராணி. மறுமையை நம்பாதவர்கள் அந்த மக்களிடத்தில் படித்து வந்து இஸ்லாத்தின் மேல் கேள்விகளை எழுப்பிய முஸ்லிம் பெயர் தாங்கிகளுடைய நூலில் இருந்து எடுத்து கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? இது கொஞ்சம் விரிவா சொல்றேன், ஏன் சொன்னா புரியணும். இந்த இடத்தினுடைய ஆழத்தை, ஒவ்வொரு இடமும் அது எவ்வளவு ஆழமானது, அதுல என்ன விபரீதம் இருக்குன்னு நீங்க புரியணுங்கிறதுக்காக வேண்டிதான் கொஞ்சம் சுத்தி வளர்ச்சி பெருசா நீட்டமா பேசுறேன். இப்ப வாங்க என்ன பாயிண்ட். புகாரிக்கு அவ்வளவு அறிவு இல்லை, அதான அர்த்தமா போச்சு. இந்த ஹதீஸ் குர்ஆனோட முரண்படுகிறது என்று புரியும் அளவுக்கு கூட அவருக்கு அங்கே என்ன இல்லாம போச்சு, ஞானம் இல்லாமல் ஆகிவிட்டதுங்க. ஏங்க நான் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பா கேட்கிறேன், ரொம்ப அன்பா கேட்கிறேன். இந்த ஒரு ரிசல்ட், அவருடைய பேச்சினால் ஏற்படக்கூடிய இந்த ஒரு கொள்கை, இது போதாது அந்த கூட்டத்தை நீங்கள் புறக்கணிப்பதற்கு, அவர்களின் எழுத்துகளையும் பேச்சுகளையும் நீங்கள் புறக்கணிப்பதற்கு. இமாம் புகாரியின் கல்வியின் மீது விரலை நீட்டுபவன் யார் மேல விரலை நீட்டான்? முழு இஸ்லாமிய சமுதாயத்தின் மூத்த மார்க்க அறிஞர்களை நோக்கி தனது விரலை நீட்டுகின்றார். இதில் எழுதுறாங்க மிகப்பெரிய மார்க்கிய அறிஞரான இப்னு தைமியாவும் நமது கொள்கையைத்தான் சொல்லுகிறார் என்று இப்னு தைமியாவுடைய வாசகத்தை கொதறிட்டு எழுதுறாங்க. நான் கேட்கிறேன், அந்த மக்களிடத்துல மிகப்பெரிய மார்க்க அறிஞர் இப்னு தைமியா என்று சொல்கிறீர்களே, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிஞர் என்று எழுதியிருக்கிறீர்களே, அந்த இப்னு தைமியா என்ன தெரியுமா சொல்றாரு? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எவன் ஒருவன் இமாம் புகாரியும் முஸ்லிமும் சேர்ந்து அறிவிக்கும் ஹதீஸிலே குறை காணுவானோ அவன் இஸ்லாமை விட்டு வெளியிட்டான். புரியுதா உங்களுக்கு? எழுதுறாங்க, இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் பல நூல்களில் சஹீஹான ஆதாரம் மிக்க அறிவிப்பு தொடர்களால் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இது குர்ஆனோடு முரண்படுகிறது. ரப்புல் ஆலமீன், என் சமுதாயமே, என் அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு வார்த்தை போதாது இவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு. யாரின் மூலமாக நீங்கள் இஸ்லாத்தை அறிந்தீர்களோ அந்த முன்னோர்களை எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக புரியாதவர்கள், குர்ஆனோடு முரண்படுகின்ற ஹதீஸுகளை எல்லாம் சரியான ஹதீஸுகள் என்று சரிகண்டு தங்களது நூல்களிலே பதிவு செய்து இதனால் வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்தை பழிகளை சொல்கிறார்களே, எழுதியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த ஹதீஸுகளை பரப்புகிறார்களோ இவங்க சொல்றாங்க, இவர்கள் தங்களுடைய குறைந்த அறிவால் எந்த ஹதீஸ் குர்ஆனோடு முரண்படுகிறது என்று கருதுகிறார்களோ அந்த ஹதீஸுகளை யார் மக்கள்கிட்ட சொல்றாங்களோ, யாரு பதிவு செய்கிறார்களோ அவர்கள் ரசூலின் மீது களங்கம் கற்பிப்பவர்கள், அவர்கள் இஸ்லாத்தின் மீது களங்கம் கற்பிப்பவர்கள், அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பேசுபவர்கள், அவர்கள் இஸ்லாத்திலே ஆபாசத்தை பரப்புபவர்கள், பரதாவின் சட்டங்களை உடைக்க வந்தவர்கள். யார் பேசுறது? ஹிஜாபே போட வேணாம், போட்டிருக்கிற சேலையோட வெளியில வாங்க சொல்ற நீனு யார பார்த்து சொல்றாப்ல, நம்மளை பார்த்து என்ன சொல்றாப்ல, இஸ்லாத்தில் ஆபாசத்தை பரப்ப வந்தவர்கள், ஹிஜாபை கெடுக்க வந்தவர்கள். இதுக்கு மேல என்னங்க நம்பு, என்ன அவர்களுடைய பேச்சுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது, என்ன எதிர்பார்க்கிறீங்க? அப்ப என்ன ஆயிடுது உங்களுக்கு? எப்போது சஹி என்று தரம் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அது முரண்படும் என்று யார் நம்புகிறானோ அல்லது சொல்லுகிறானோ அல்லது எண்ணுகிறானோ அவன் இஸ்லாத்திற்கு முரண்பட்டவன். பதிவு செய்ய எழுதிங்க, சஹி என்று இந்த உம்மத்தின் மூத்த மக்களால், மூத்தவர்கள் யாரு, வயதில் அல்ல, மூத்த மக்கள் யார், இந்த ஹதீஸை சஹாபாக்களிடமிருந்து படித்தவர்கள், அவர்களிடமிருந்து படித்த இமாம்கள் ஒரு ஹதீஸை சஹி என கண்டதற்கு பிறகு தரம் பார்த்து முழுமையாக இது சரிதான் என்று பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகு இல்லை இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்பவன் யார் அவன் சொல்லுங்க, யாரு யாரு தைரியமா சொல்லுங்க, இஸ்லாமை விட்டு வெளியேறியவன், இஸ்லாத்திற்கு எதிரானவன். புரியுதா உங்களுக்கு? வாங்க அடுத்து, இப்ப என்ன பிரச்சனை, இந்த ரெண்டாவது விஷயத்துல ரெண்டு விஷயம் இருக்கு, அதுல ஒரு விஷயத்தை இப்ப சொன்னேன். ரெண்டாவது விஷயம் என்ன, ஹதீஸுகளை குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்த்தல் அல்லது ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுமா, ஹதீஸுகளை நாம் அணுகும் பொழுது அதை நம்முடைய உணர்வுகளோடு, யாருடைய யாருடைய உணர்வுகளோடு, நம்முடைய உணர்வு. இன்றைய காலத்தில் நம்ம படிக்கிறோமா இன்னைக்கு ஹதீஸ படிக்கிறோமா இல்லையா, நம்முடைய உணர்வுகளோடு, அல்லது இனி காலம் காலம் எல்லாம் வரக்கூடிய முஸ்லிம்கள் அதை படிக்கும்போது அவர்களுடைய உணர்வோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி ஒப்பிட்டு பார்த்து அந்த உணர்வுகள் அங்கீகரித்தால் அது சஹீஹான ஹதீஸ், உணர்வுகள் அங்கீகரிக்கவில்லை என்றால் அது தூக்கி எறியப்பட வேண்டிய ஹதீஸ். இப்படி ஒருத்தர் சொன்னா அவன் என்ன செய்வீங்க நீங்க? ஒன்னும் செய்ய வேணாம், அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், இவர்கள் இஸ்லாமின் எதிரிகள் என்று அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், உங்களது அடுத்த தலைமுறைக்கு அடையாளப்படுத்துங்கள் போயிடாதீங்க. ஆரம்பத்தில் தௌஹீத் சொன்னாங்களே, குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொன்னவங்க தானே, இஸ்லாத்தை எங்களுக்கு பரப்பியவர்கள் தானே. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். யாரை பார்த்து? அவனது ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரா ஸுமர் 65வது வசனம், வலக்கத் ஊஹிய இலைக் வ இலல் லதீன மின் கப்லிக் லயின் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. நபியே, உமக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் உமக்கும் வஹி அறிவிக்கப்பட்டு விட்டது, நீ இணை வைத்தாலும் உன்னுடைய அமல்கள் நாசமாகிவிடும். சூரா அல் மாயிதா 85வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம், இஸ்ஹாக், இஸ்மாயில், ஹூத், சாலிஹ், மூசா, ஷுஐப், தாவூத், சுலைமான், யூனுஸ், துல்குஃபுல், துல்கிஃபுல், அல் யசா, லூத், எல்லா நபிமார்களுடைய பெயர்களையும் எண்ணுகிறான். எண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்றான், லயின் அஷ்ரகு லஹதுஃப அன்ஹு மா கானு யஅமலூன். இத்துணை நபிமார்களை ஒரே இடத்தில் எண்ணிவிட்டு இவர்கள் ஷிருக்கு செய்தாலும் இவர்களுடைய அமல்கள் நாசமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க. என்ன இங்க அண்ணா சொல்ல விரும்புகிறார், இஸ்லாமிற்கு எதிராக, தீனுக்கு எதிராக, அல்லாஹ்விற்கு எதிராக செயல்பட நினைத்தால் உங்களுடைய பழைய தியாகங்கள் எல்லாம் பாழா போயிடும், வீணா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்க. தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க, அந்த ஹதீஸ் சஹீஹானது என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த ஹதீஸை புரிவதில் உங்களுடைய புரிதல் சரியா அல்லது அல்லது அந்த சஹாபாக்கள், அந்த தாபியங்களுடைய புரிதல் சரியா, அந்த இமாம்களுடைய புரிதல் சரியா, சரியா? ரெண்டாவது விஷயத்துல ரெண்டு விஷயத்தை சொல்லி ஒன்ன சொல்லிட்டு ரெண்டாவது இருக்கிறான், கேக்குறீங்களா? கவனமா இருக்கீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் பெயரில் ஏதேனும் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும் போது, நல்ல கவனமா கேட்ட வாங்க, அடுத்து இவங்க எழுதியிருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் பெயரில் ஏதேனும் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும் போது அச்செய்தியை உங்களது உள்ளங்கள் ஒத்துக்கொள்ளுமே ஆனால், இன்னும் உங்கள் தோள்களும் முடிகளும், அதாவது உங்கள் உணர்வுகள் அச்செய்திக்கு பணியுமே ஆனால், இன்னும் அந்த செய்தி பிராக்கெட்லாம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருப்பதாக நீங்கள் கருதினால், நானே உங்களில் அதை கூறுவதில் மிக தகுதி வாய்ந்தவன். என் பெயரில் ஏதேனும் ஒரு செய்தியை உங்களது உள்ளங்கள் வெறுக்குமையானால் நீங்கள் கேள்விப்படும் போது, இன்னும் உங்களது தோள்களும் முடிகளும் அதற்கு கட்டுப்படாமல் அதை விட்டு விரண்டு ஓடுமையானால், இன்னும் அச்செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு சாத்தியப்படுவதை விட்டும் தூரமாக இருப்பதாக நீங்கள் கருதினால், உங்களில் நானே அதை விட்டு சொல்லுங்க தூரமானவன். அப்படின்னு ஹதீஸ். இந்த ஹதீஸ இவர்கள் எடுத்திருப்பது போன்று யாரெல்லாம் ஹதீஸ படிக்கிறானோ, எல்கேஜி ஸ்டூடெண்ட்ல இருந்து பிஹெச்டி டாக்டரேட் ஸ்டூடெண்ட் வரைக்கும் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க பார்க்கணும், இது எனக்கு ஒத்து வருதா, ஒத்து வந்துச்சுன்னா இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லைன்னா இந்த ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது புகாரில இருந்தா என்ன, முஸ்லீம்ல இருந்தா என்ன? ஆஹா, நல்ல ஜோக்கா இருக்குல்ல, என்னங்க இது, சிரிப்பு வரல உங்களுக்கு? இந்த ஹதீஸ இவர்கள் எடுத்து புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், முஹத்தா, இமாம் மாலிக், சொல்ல போனா தரத்தில் புகாரியை விட கூடிய முஹத்தா இமாம், எத்துணை தரம் உயர்ந்த கிதாபில் இருந்தாலும் நீங்க படிங்க. படிக்கும்போது ஓகே, இது நம்ம இன்னைக்கு செயல்படுத்தலாம், இது நம்ம அப்படின்னு தெரிஞ்சா அந்த ஹதீஸ் சரி, இல்லைன்னு சொன்னா போட்டுங்க. அப்படித்தானே, இதுல எங்கேயாவது போட்டிருக்கா? இந்த ஹதீஸை புரிந்து கொள்வதில் தௌஹீதுவாதிகளாகிய எங்களுடைய உணர்வு, தௌஹீதுவாதிகளாகிய உங்களுடைய உணர்வு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய உடல், உங்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளுமேனால், அப்ப இது இது எங்களுக்கு தான் சொந்தம், நாங்க தான் அந்த அத்தாரிட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமா? புரியல உங்களுக்கு நான் கேட்கறது, அதாவது குரானோடு ஹதீஸ் முரண்படுகிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்குண்டான அத்தாரிட்டி பொதுவானதா அல்லது உனக்கு மட்டும் சொந்தமானதா, உன் ஜமாத்துக்கு மட்டும் சொந்தமானதா சொல்லு. கேளுங்க என்ன சொல்லிட்டீங்க, ஹதீஸ தரம் பார்த்து பிரித்த முன்னோர்கள் எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க. என்னங்க, ஆனா ரெண்டு ஹதீஸ கூட அரபியில சரியா சொல்ல தெரியாத நீங்க ஹதீஸ புரியுறதுல கரெக்டா புரியுவோம். எங்களுடைய புரியுதல் படி ஹதீஸ் குரானுக்கு இதை முரண்படுகிறது, எனவே இதை தூக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது அப்ப என்ன அர்த்தமாச்சு? கதவை திறந்து வச்சுட்டீங்கல்ல. இப்போ ஒருத்தர் சொல்றான், அன்னைக்கு என்கிட்ட போன்ல ஒருத்தர் பேசுறார், ரஹீக்ல ஒரு சம்பவம், ரஹீக்ல ஒரு சம்பவம், ஏங்க போன்ல அவங்க பேசுற பாணி என்னங்க, நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க, என்னங்க விஷயம் எழுதி வச்சிருக்கிறோம், ரஹீக்ங்கிற ஒரு நூல் நீங்க வெளியிட்டுக்கிறீங்கல்ல, அதுல எழுதி வச்சிருக்கீங்க ரசூலுல்லா தற்கொலை செய்ய பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அப்படியா, அதுல இருக்குதா? ஆமாங்க சொன்ன. அப்படி அதுல இருந்தா அதுக்கு கீழே அது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஒரு ரெண்டு வார்த்தை இருக்கும், அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. நான் வெளியூர்ல இருக்கேன், ஏங்க உங்களுக்கு வேற வேலை இல்ல, அதான் தெரியுதுங்க ரசூல்ல தற்கொலை செய்வாங்களா அப்படின்னு நம்ம அறிவுல போட்டு பார்த்தோம்னா செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, நமக்கு அறிவுக்கு வரல, உங்களுக்கு உங்க அறிவுக்கு அது வரல, அப்புறம் என்னங்க போய் அதுக்கு என்ன கிட்ட வருதுன்னு பார்க்க போறீங்க நீங்க. சொன்ன சகோதரரே கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, நம்ம இதுக்கு நல்ல விடை காணுவோம். நான் வெளியூர்ல இருக்கிறேன், நான் சென்னைக்கு வந்துடுறேன், நாளைக்கு 10 மணிக்கு இன்ஷால வந்துருவேன், நீங்க பேசுங்க, நான் என்ன ஏதுங்கிற உங்களுக்கு பதில் சொல்றேன். அதே போல அடுத்த நாள் 10 மணிக்கு போன் வருது, அவரிடத்துல பக்கம் கேட்டு நான் அந்த நூலை எடுக்கிறேன், அவரையும் எடுக்க சொல்றேன். நான் சொன்ன அந்த சம்பவத்தை படிச்சுக்கிட்டே வாங்க படிக்கிறாரு. நான் சொல்றேன் கீழே ஒரு நூல் பேர் எழுதி இருக்குது, அதை கொஞ்சம் படிங்க. படிக்க மாட்டேங்கிறாரு. என்னங்க படிக்க மாட்டேங்கிறார், படிங்க, படிக்க மாட்டேங்கிறார். தயவு செய்து படிங்க. ஏங்க எந்த நூலா இருந்தா என்னங்க நமக்கு அடுத்த பதில் என்ன? ஏன் அங்க போட்டுக்கிற நூல் என்ன, என்னங்க நூல்? அழகி வருகிற அன்பிற்குரியவர்களே, ஸஹீஹுல் புகாரி என்று போட்டு கேட்கிறேன். அவர்கிட்ட ரொம்ப கண்ணியமா, இந்த நூல் என்ன நூல் தெரியுமா உங்களுக்கு? எந்த நூலா இருந்தா என்னங்க? ரசூலுல்லாஹ்வுடைய புனிதத்தை நீங்க சிந்திச்சு பார்க்கல, ரசூலுல்லாஹ்வுடைய புனிதத்தோட கலங்கப்படுத்தக்கூடிய ஹதீஸ் என்னங்க ஹதீஸ்? சொன்ன கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன உங்களுக்கு தான் கல்வியின் முதிர்ச்சி இருக்கிறது என்று பேசாதீங்க சொல்லிட்டு அவருக்கு வேலை சொல்றேன். நேரம் குறைவா இருந்தாலும் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா அந்த பிரச்சனை வந்ததுனால. இங்க எதை நான் பதிவு செய்ய விரும்பினேன், ஹதீஸ் குரானோடு முரண்படுகிறதா, உணர்வுகளுக்கு முரணாக இருக்கிறதா? பார்த்ததுனால வந்த விளைவு என்ன பாத்தீங்கன்னா, நீ சொல்லாத இதுவரைக்கும் நீ சொல்லாத ஹதீஸ உன் மாணவர் இன்னைக்கு சொல்றாரு. நீங்க எழுதுனீங்க முதல்ல குரான் எழுதும்போது 55-60 ஹதீஸ்கள் சஹி புகாரி சஹி முஸ்லீம்ல இருக்குது, அது குரானுக்கு முரண்படுது, அதெல்லாம் ஓரங்கட்டணும் சொல்லிட்டு. அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு 4-5 ஹதீஸ் இதில் எடுத்து எழுதுனீங்க. இன்னைக்கு உங்க மாணவர் 10 ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறார். இல்ல நீங்க பயன்படுத்தாத வாசகங்களை எல்லாம் உங்க மாணவர் பயன்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லாஹு அலம், ஒன்னு நீங்க தான் சொல்லி உங்க மாணவர் எழுதினாரோ, அல்லது உங்களை விட கொஞ்சம் பாஞ்சி அதிகமா பாஞ்சி உங்களுடைய மாணவர் எழுதினாரோ. என்னாச்சு பாத்தீங்களா, எங்க கொண்டு போய் விட்டுச்சு பாத்தீங்களா? இப்ப நீங்க பாருங்க, இதாங்க ஒரு விஷயத்தை எடுத்து எடுப்புல நீங்க பாத்தீங்கன்னா அது கவர்ச்சியா இருக்கலாம். நீங்க உங்களுடைய சிந்தனை எடுத்து எடுப்புல நீங்க அதை சிந்திக்கும் போது அது சரியா தோணலாம். ஒருத்தர் ஒரு பெண்ணோட போறாரு, நேற்று வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு, அல்லது அவருக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்களா, அவங்க அம்மா உயிரோட இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியாது. புர்காவோட ஒருத்தர் போறாரு, என்னடா என் புதுசா ஒரு பெண்ணோட போறானே அப்படின்னு அவனை நீங்கள் தவறாக நினைத்தால் தவறு யார் மேல? யார் மேல? உங்கள் மேல. கேளுங்க, அவன் நீ கூட்டிட்டு போறியே இவங்க யார், உங்க அம்மாவா, உன் சகோதரியா, உன் பிள்ளையா, உனக்கு மகரமான பெண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹுக்கும் செய். புரியுதா உங்களுக்கு? சரியா இல்லையா? என்னங்க இவர் தனியா தானே இருந்தாரு இத்தனை நாள்? இவர் யாரோடையும் நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு புதுசா ஒரு பெண்ணோட போறாரு. அவங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்கலாம், இருக்கலாமா இல்லையா? அவருடைய சகோதரி வந்திருக்கலாம், அல்லது உனக்கு தெரியாமல் நேற்று அவருக்கு திருமணமாகி இருக்கலாம். வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதெல்லாம் பார்க்காம எடுத்து எடுப்பிலையே. நேற்று வரைக்கும் நான் பார்த்தேங்க, தனியா தாங்க போயிட்டு இருந்தா. இன்னைக்கு பாருங்க, ஆள் ஒரு மாதிரி அவர் பொண்ணோட போயிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு செட்டப் பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா இங்க எங்க கோளாறு இருக்கு? உன் புத்தியில கோளாறு இருக்கு. சரி, இப்ப என்ன அந்த ஹதீஸுக்கு? அனஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாவுக்கு 10 வருஷம் எப்படிங்க நிழலாக பணிவுரை செய்த ஹாதிமுர் ரசூல். என்னங்க 10 வயசுல ஒருத்தர் என்னங்க விளங்கியிருப்பாரு? அன்பிற்குரியவர்களே, 60-70 வயதுகள் நீங்கள் விளங்காத மார்க்கத்தை அவர்கள் 10 வயசுல விளங்கினாங்க. ஏன் அவர்கள் நேரடியாக எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து இந்த மார்க்கத்தை படித்தார்கள்? யாரின் மீது வழி இறங்கப்பட்டதோ, யாரிடத்திலே அல்லாஹ் நேரடியாக பேசினாரோ, யாருடைய பேச்சிலே தவறுகள் வருவதற்கு சாத்தியம் இல்லையோ, அந்த ஆசிரியர்களிலிருந்து கல்வியை நேரடியாக படித்தார்கள். உங்களை போல அவர்களுக்கு அங்கே குழப்பங்கள் கிடையாது, சிந்தனைகள் சிந்துவதற்கு வாய்ப்புகள் கிடையாது, உள்ளத்திலே கோளர்கள் கிடையாது, புத்தியிலே வேறு கிடையாது. அரபி மொழியை படித்தால் தான் புரிய முடியும் என்ற அவர்களுக்கு கிடையாது. அரபி மொழியின் உச்சத்தை அடைந்தவர்கள். இன்னைக்கு ஹதீஸுக்கு தர்ஜுமா செஞ்சிருக்கிறான், அரபி தெரியாத குற்றாளிகள் ஜாகிர்கள். என்ன எங்கன்னு சொல்ல வர இன்ஷா அல்லாஹ். அந்த குறை அவர்களிடத்தில் கிடையாது. காரணம், பிறப்பிலேயே அரபி மொழியிலே பண்டிதர்களாக வளர்ந்தவர்கள் அவர்கள். அவர்களது தெளிவான அரபி மொழியிலே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. எழுதி வச்சிருக்கிறார்கள், அரபி மொழிக்கு என்று எந்த சிறப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன சொல்ல வரலாம்? இந்த குர்ஆனுக்கு சிறப்பு இல்லை என்று சொல்ல வருகிறார். இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், தெளிவான அரபி பாஷையில் இந்த ஆணை நாம் உமக்கு இறக்குகிறோம், அறிவுடைய மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை சரியா புரியணும்னா அரபிய படிச்சாலும் சரியா புரிய முடியும். நபி யாரிடத்திலிருந்து கேட்டுவிட்டு வந்து சொல்லுகிறார் என்று பேசுகிறார்களே, அந்த அடிமை அரபி மொழி தெரியாத ஒரு ரோம் நாட்டுக்காரர் இந்த குர்ஆனோ இதுவோ குர்ஆனை பார்த்து லிசானும் அரபியும் முபீன், தெளிவான அரபி பாஷை என்று சொல்லுகிறார். யாருடைய உணர்வுகள்? யாருடைய அறிவு? யாருடைய அறிவு? இந்த தீனை யார் சுமந்தார்களோ, யாருங்க சுமந்தார் சொல்லுங்க பார்க்கலாம், யார் சுமந்தார்கள் இந்த தீனுக்காக? தன் உயிரை யார் வாய்த்தார்கள் இந்த தீனுக்காக? தனது மனைவியை யார் விதவையாக்கினார்கள்? தங்களது சொத்தை சுகத்தை இந்த தீனுக்காக யார் தியாகம் செய்தார்கள்? கல்வி 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 என்று ஒரு சமயம் மதீனா என்றால் இன்னொரு சமயம் மக்கா, இன்னொரு சமயம் கூஃபா, இன்னொரு சமயம் பஸ்ரா, இன்னொரு சமயம் சிரியா என்று இந்த எந்த விதமான வசதிகளும் இல்லாத காலத்திலே ஒரு ஹதீஸ் ஒரு அறிஞரிடத்திலே இருக்கிறது என்று தெரிந்தால் அதை படிப்பதற்காக தன் உயிரையே பணயம் வைத்து சென்றார்களே, அந்த அறிஞர்களுடைய புரியுதலா அல்லது என் புரியுதலா உங்கள் புரியுதலா? யாருடைய புரியுதல் சொல்லுங்கள் ஆதாரம்? யாருடைய புரியுதல் ஆதாரம்? நேர்வழி கூட்டம், நேர்வழி பெற்றவர்கள், சொர்க்கம் செல்பவர்கள் ஒரு கூட்டம்தான், மிச்சம் 72 நரகத்திற்கு செல்வார்கள் என்று கேட்டபோது, நபியே அந்த ஒரு கூட்டத்தை அடையாளம் காட்டுங்கள் என்று தோழர்கள் கேட்டார்களே, அந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னார்கள்? மான அலைஹி வஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் இருக்கின்ற நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த கூட்டம் என்று சொன்னார்களே. அந்த சஹாபாக்களுடைய புரிதலா சொல்லுங்க பார்க்கலாம். ஒட்டுமொத்த சஹாபாக்கள் புரிஞ்சதும் வழிகேடு. அப்ப நேர்வழி எங்கிருந்து கொண்டு வர பார்க்கிறீர்கள்? யூத கும்பலிடம் இருந்தா, நசராணி கும்பல்களிடம் இருந்தா, அல்லது ஹதீஸை மறுக்க வேண்டும் என்பதற்காக ஹதீஸ்களின் மீது ஆட்சேபனைகளை செய்தார்களே அவர்களிடம் இருந்தா? சொல்ல வந்து மூணாவது விஷயம் என்னங்க, இந்த துறைக்கென்று, இந்த கல்விக்கு என்று, இந்த மார்க்கத்திற்கு என்று அல்லாஹ் அஹ்லுல் இல்ம், இல்ம் உடையவர்களை வைத்திருக்கிறார். யார்கிட்ட போய் கேட்கணும்? யார்கிட்ட போய் கேட்கணும்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா சாப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட போவீங்களா, அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு சித்த வைத்தியரோ அல்லது ஒரு யுனானி வைத்தியத்தையோ போவீங்களா? பெரிய எம்இ 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறார், இங்க இருந்துகிட்ட 1000 கம்ப்யூட்டர்களை என்ன செய்யறாரு, நெட்வொர்க்ல இயக்கி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் சளிக்கு மருந்து கேட்பீங்களா? யார்கிட்ட போய் மருந்து கேட்பீங்க சளிக்கு? அவர் ஒரு சாதாரண ஒரு சித்த வைத்தியரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு யுனானி வைத்திய அதனால என்னங்க, யாராச்சும் டாக்டர் இருந்து சித்த டாக்டர் இருந்து நீங்க என்னங்க எங்களால கம்மியா சொல்றீங்கன்னு கேட்டாரு. உதாரணத்துக்கு சொல்லுங்க, உங்க வீட்டில் பைப்பிங் பிளம்பிங் சரியில்லை, தண்ணி வரல மோட்டர்ல பிச்சுக்கிட்டு ஊத்துது, யார போய் கூட்டு வருவீங்க? பிளைட்டுக்கு மெக்கானிக் இன்ஜினியரிங் பாக்குற ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து உங்க பைப்பை ஓட்ட வைப்பீங்களா? என்னடா நீ இவ்வளவு பெரிய பிளைட்டையும் மெக்கானிக் பண்ற, என் வீட்டுல உள்ள பைப்பு இவ்வளவு ஒரு ஜான் பைப்பு ஒரு ஜான் மோட்டர் வேலை செய்யல, அதை உனக்கு பாக்கத்தில்லையு கேட்டா யாரு முட்டாள்னு சொல்றது? யோசிச்சு பாருங்க, யாருடைய அறிவு அங்கு, யாருடைய புரிதல்? அல்லாஹ் சொல்றீங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் யார்கிட்ட கேளுங்க? தெரிந்தவர்களிடத்திலே கேளுங்கள். அப்ப உனக்கு இந்த ஹதீஸ் முரண்படுதுன்னு சொன்னா இதுல முரண்பாடு இருக்கா இல்லையான்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்கணும்? யஹூதி புக்க படிச்சுட்டு முரண்பாடு இருக்கா இல்லையான்னு முடிவு செய்ய போறியா? கேக்குறது புரியுதா உங்களுக்கு? அல்லது புகாரிக்கு விளக்க உரை எழுதிய இமாம் இப்னு ஹஜர் அல் ஹாசன், புகாரி முஸ்லிம் திருமதி அபுதாவுத் நசை இப்னு மாஜா முஸ்னத் அஹ்மத் முஸ்தத்ரக்குல் ஹாகிம் இவை எல்லாவற்றையும் மரணம் செய்து அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் ரசூல் என்று வாழ்க்கையை கழித்து அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதிய இப்னு ஹஜர்ட்ட விளக்கம் கேட்க போறியா, அல்லது உன் யஹூதியிடத்தில் விளக்கம் கேட்க போறியா? இப்னு ஹஜர் ஒரு விளக்கம் சொல்லுகின்றார், உன்னுடைய முரண்பாட்டுக்கு அவர் விளக்கம் கொடுக்கின்றார், முரண்பாடு இல்லை என்று தூக்கி தூரப்போட. இப்னு ஹஜர் யார்? அவர் நம்மளை போல ஒரு மனுஷர் தானே. இமாம் நவவி இன்னும் மேல முன்னாடி போங்க, இப்னு ஹஜருக்கு மேல 400 பிறந்து வளர்ந்தவர், ஹதீஸ் கலையை பரப்புவதே தனது கொள்கை என்று 24 மணி நேரம் ஹதீசுகளை மரணம் செய்வது, ஹதீசுகளை மக்களுக்கு படித்துக் கொடுப்பது என்று வாழ்க்கையை வாழ்ந்த அல் ஹாஃபிஸ் அல் இமாம் நவவி. அவர் சொல்ற விளக்கம் உனக்கு கேக்குறது புரியுதாங்க உங்களுக்கு? நான் கேட்கிறவங்கள்ட்ட ஒரு 10ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர் வைத்தியம் பார்க்க போறாரு, ஒரு எம்டி கிட்ட போய் ஒருத்தர் வைத்தியம் பார்க்க போறாரு, இந்த 10ஆம் கிளாஸ் வைத்தியம் பார்க்க போறவன ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் சொல்றான் நீ தாண்ட அறிவாளி, அவன் முட்டாள் தாங்க, என்னங்க எப்படி இருக்கு? உங்களுடைய வாழ்க்கையில உங்க அறிவை பயன்படுத்துறீங்கல்ல, ஏன் மார்க்கம் என்று வந்து விட்டால் குதர்க்கத்தில் இறங்குகிறீர்கள். நம்மளை விட பெருசா தெரிஞ்சுட்டாங்களா? இன்னைக்கு நம்ம காலத்துல கம்ப்யூட்டர்லாம் இருக்கு, தட்டுனா செத்து போயிடும். அறிவாளிகளா, எத்தனை ஹதீசுகள் இருக்கின்ற ஹதீசுகளை இந்த கம்ப்யூட்டர்ல சேர்த்து பண்ணும் போது காட்ட மாட்டேங்குது தெரியுமா? செஞ்சு பார்த்திருக்கீங்களா நீங்க? வார்த்தை அதோட மேட்சாக, ஏன்னா உங்க நீங்க கொடுத்திருக்கிற கமாண்டிங் தகுந்த மாதிரி தானே அது வேலை செய்யும். அன்பிற்குரியவர்களே, இப்னு ஹஜர் அப்படிப்பட்டவர் அல்ல, இமாம் நவவி அப்படிப்பட்டவர்கள் அல்ல. உங்களுடைய கம்ப்யூட்டர் மாதிரி நூத்து கணக்கான ஹார்ட் டிஸ்க்குகளை தங்களுடைய சிந்தனையில் ஏந்திய சூப்பர் கம்ப்யூட்டர்கள் அவர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் கேட்கிறேன், இவ்வளவு காலமா நீங்க மார்க்கத்தை பத்தி பேசுறீங்கல்ல, சஹீஹுல் புகாரியில 100 ஹதீஸ், என்னங்க சஹீஹுல் புகாரியில 100 சஹரன், 10 ஹதீஸ் அறிவிப்பாளரோட அரபியில, அந்த அறிவிப்பாளர்களுடைய வரலாறு, இவர் எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு, இவருடைய ஆசிரியர் யார், இவர் எங்கே கல்வி படித்தார், எந்த ஊரில் எத்தனை ஆண்டுகள் தங்கி கல்வி படித்தார் சொல்ல முடியுமா? எங்களுடைய புரிதல், நாங்கள் புரிகிறோம், எங்களுடைய உணர்வுகளுக்கு மாற்றமாக இருக்கிறது, எங்களுடைய புத்தி சொல்லுகிறது சொல்றாங்களே, ஒரு 10 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியுமா? இப்னு ஹஜர் யார் தெரியுமா? நீங்க நினைக்க வேணாம், என்னடா இவர் இவங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு, அன்பிற்குரியவர்களை இவர்களை பத்தி பேசினால்தான் உங்களோட மார்க்கத்தின் மதிப்பு உங்களுக்கு தெரியும், யாரின் மூலமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற உயர்வு உங்களுக்கு புரிய வரும். உங்க தாத்தா பாட்டம் கூட்ட காசு சம்பாதிச்சு கொடுத்தார்கள் என்று அவங்களை பத்தி அறிஞ்சு வச்சிருக்கிறீங்களே, இந்த தீன் எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது என்று அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரிய வேண்டாம்? ஒரு கிதாபு கிடையாது, எத்துணை ஹதீஸ் நூல்கள் இமாம் இப்னு ஹஜரின் காலத்திலே இருந்ததோ அந்த ஹதீஸ் நூல்களில் உள்ள மொத்த அறிவிப்பாளர்களையும் மரணம் செய்தவர் தான் இப்னு ஹஜர். ஹதீஸினுடைய வார்த்தைகளை மட்டுமல்ல, என்னங்க புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது, ஹதீஸுகளுடைய அரபி வாசகத்தை மட்டுமல்ல, மொத்த அரபி வாசகங்களையும் அதன் அறிவிப்பாளர்களையும் அவர்களின் வரலாறுகளையும் மரணம் செய்தவர் தான் இப்னு ஹஜர். அவர் சொன்னார், இந்த ஹதீஸ்ல முரண்பாடு கிடையாதுங்க, இது கரெக்டான ஹதீஸ், ரெண்டுத்துக்கும் இடையில முரண்பாடு கிடையாது அப்படிங்கிறாரு. ஒத்துக்க மாட்டேங்கிறீ, அப்ப நீ யாருடைய வழியில போக விரும்புற? யஹூதி சொல்லுகிறான், இந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்படுகிறது, இந்த ஹதீஸுக்கு அறிவுக்கு முரண்படுகிறது என்று சொல்லுகிறான். இப்னு ஹஜர் சொல்லுகிறார், இல்ல இது சரியான ஹதீஸ் சொல்லி, ஆனா நீ யஹூதி சொன்ன சொல்ல எடுத்துக்கிற, இப்னு ஹஜர் சொன்ன சொல்ல நீ எடுத்துக்க மாட்டேங்கிற, அப்ப நீ யாரு? அதை முதல்ல எங்களுக்கு சொல்லு, உன்னுடைய பின்னணி என்ன, நீ எங்கிருந்து வந்த, நீ யார்கிட்ட கல்வி படிச்ச, உன்னுடைய இறையற்றம் என்ன, உன்னுடைய வழிபாட்டின் தரம் என்ன, உன்னுடைய மார்க்கு பற்று என்ன, உன்னுடைய கல்வியில உனது நினைவாற்றல் என்ன சொல்லு பார்க்கலாம். எங்களுக்கு யோசிக்கணுமா வேணாமா? இந்த சமுதாயம் ஒரு கேசட்டை பார்த்துட்டுங்க, என்னங்க ஒரு 10 ரூபா சீடியை பார்த்துட்டு புகாரி தூக்கி எறியப்படுகிறது. ஒரு 10 ரூபா சீடியில ஒரு மணி நேரம் பேச்சில சில வார்த்தை ஜாலங்கள், என்னங்க சஹீஹுல் புகாரியின் மீது உள்ள மதிப்பை தகர்த்தெறிகிறது என்று சொன்னால் எங்கே ஈமானுடைய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப உடனே இதுல தொடர்பு இருக்குது, இடையில ஒரு கேள்வி வச்சிருக்கிறோம். இப்ப நீங்க குர்ஆனுடைய தரத்துக்கு புகாரி வச்சிட்டீங்களா? ஆஹா, என்ன கேள்வி பாருங்க, எப்படிங்க புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நம்ம சஹீஹுல் புகாரியை மொத்தமா ஏத்துக்கணும்னு சொன்னா அப்ப குர்ஆனுடைய தரத்துக்கு நீங்க புகாரியை வச்சிட்டீங்களா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, சஹீஹுல் புகாரி மாம் புகாரி எழுதுனது, எங்க வீட்டுல இருந்து எழுதுன கதை புக்காது. நஊது பில்லாஹி மின் ஸாலிக். ஒவ்வொரு ஹதீஸை பதிவு செய்வதற்கு முன்னதாக தொழுதுவிட்டு, குளித்து தொழுதுவிட்டு, அது சம்பந்தமாக முழுமையாக ஆராய்ச்சி செய்துவிட்டு பதிவு செய்த இமாம் புகாரி அவருடைய சஹீஹ் எதை இந்த உம்மத்தில் முன்னோர் பின்னோர் எங்க கல்வியில ஒரு சில அறிஞர்களுக்கு போட்டி இருக்கலாங்க, அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அவர்களுக்கு சமமான போட்டி அறிஞர்கள் கூட புகாரிக்கு நிகராக இருக்கிறார், ஹதீஸை தொகுக்க முடியாது என்று ஏற்றுக்கொண்ட அந்த அறிஞரை விளக்கம் சொல்றாருங்க. அந்த அறிஞர் விளக்கம் சொல்றாரு ஹதீஸ் இருக்கு எல்லாமே. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் கூட நம்ம வைப்போம். ஏன்னா இந்த முன்னுரை இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். இதை சொல்லாம நான் படிச்சு படிச்சு வரிக்கு வரி நான் பேசிட்டு போனேன்னு வச்சுக்கங்க, பாதி குழம்பினா நீங்க முடிச்சு போவீங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீஸ் எழுதுறாங்க, ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க, அடுத்து ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க. வெளிரங்கத்தில் பாக்குறதுக்கு அந்த யூதர்களுடைய, அந்த ஹாரிஜியாக்களுடைய, அந்த முரத்துஜிலாக்களுடைய ஆட்சேபம் அந்த ஹதீஸ் மேல வருது. அதுக்கு இமாம் புகாரி என்ன செய்யறாங்க, இல்ல அவங்க விளங்குன மாதிரி கிடையாது, இந்த ஹதீஸுக்கு இடையில முரண்பாடு கிடையாது, இது சரியானதுதான், ரெண்டுமே சரி, இதுக்கு இந்த விளக்கம் இதுக்கு இந்த விளக்கம் அப்படின்னு எழுதுறாங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். எதை நான் ஒத்துக்க மாட்டேன்? இமாம் புகாரி சொல்ற விளக்கத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். யஹூதி சொன்னாங்கல்ல, ஒரு ஹாரிஜி சொன்னாங்கல்ல, அந்த விளக்கத்தை தான் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நீ யாரு, எங்கிருந்து வந்த, இடையில சொல்லிக்கிற, திரும்ப மேல போகணும். அந்த ஒரு செய்தி சொன்ன இமாம் புகாரி சொல்ற விளக்கம் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, யஹூதி ஹாரிஜி சொன்ன விளக்கம் தான் எனக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு. சஹாபாக்கிற இடத்துல ஒவ்வொரு சஹாபி ஒரு நேரத்தில் ரசூல் ஹதீஸ் கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபாக்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை நடக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆனா நமக்கு ரெண்டுமே தனித்தனியாக அறிவிக்கப்படுது. ரெண்டு பேருமே சத்தியத்தை பேசுறவங்க, உண்மையை பேசுறவங்க. நம்ம என்ன நினைக்கணும், என்ன எடுக்கிறோம், ரெண்டு ஹதீஸுக்கும் அதை அவற்றை புரிவதற்கு சரியான விளக்கம் அங்க இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதுவும் நானும் நீங்க பார்க்கல, யார் பார்க்கலாம். இந்த ஹதீஸை படித்து படித்து கொடுத்த, பாதுகாத்து பாதுகாத்து கொடுக்கின்ற இந்த ஹதீஸ் கலையினுடைய மலைகள் இமாம் புகாரிக்கு பேர் என்ன தெரியுமாங்க? அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொல்லியிருந்தாவது நீங்க எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். இமாம் புகாரிக்கு என்ன தெரியுமா பேர் ஹதீஸ் ஹதீஸ் கலையில யாருக்கா தெரியுமா? அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ். இமாம் புகாரிக்கு பேர் என்ன? அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ். ஹதீஸ் கலையில் முஃமின்களுக்கு அமீர் அவர்கள். நீங்க கேட்கலாம், இவங்களுக்கு எல்லாம் குரான் ஆதாரம் இருக்கா அங்கீகாரம் இருக்கான்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். ஒருவரை உன்னுடைய அனுபவத்தால் இவர் திறமையான ஒரு சர்ஜன், இவர் திறமையான ஒரு மெக்கானிக் என்று நீ பார்த்ததுக்கு பின்னாடி இவரை பத்தி நீ பேசுறியா இல்லையா, பேசுறியா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, யாரிடத்திலே கல்வியை படியுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்களா? இந்த மாய தடக்கர் உள்ளதல்ல, உறுதியானவர்கள் என்று யாரை பற்றி எல்லாம் அல்லாஹ் புகழ்கிறானோ அந்த அறிஞர்களை இந்த உம்மத்தின் முதல் சமுதாயம் பார்த்தது. அவர்களுடைய கருத்துக்களை, அவர்களுடைய மார்க்கத்தை பார்த்து அவர்களுக்கு சான்று வழங்கியது இவர்கள் இமாம் என்று. என்னங்க உங்களுக்கு முந்தைய நூற்றாண்டுல உலக விஷயத்தில் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு அறிஞரை பற்றி உங்களுக்கு சொல்லப்படுது, அவரை பற்றி அறியாத காரணத்தால் அவரை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டால் நீங்க யார், என்ன செய்யறீங்க, துரோகம் செய்யறீங்களா இல்லையா? உங்களுடைய அறிவை நீங்கள் ஜஹாலத்தில் கொண்டு போய் சேர்க்கிறீர்களா இல்லையா? அந்த மார்க்க அறிஞர்களை பற்றி இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது, அய்யுமத்துல் ஹதீஸ், ஜிவாலுல் ஹதீஸ் என்பதாக. அவர்கள்தான் சர்ச்சைகள் ஏற்பட்டால் அவர்களுடைய கருத்துக்களைத்தான் நாம் ஏற்க வேண்டும் என்று இந்த உம்மத்தின் முதல் சமுதாயம் சொல்லிவிட்டு செல்கிறது.
அவங்களை தூக்கி போடுங்க, நீங்க அவங்களை தூக்கி போடுங்க நீங்க சொல்றீங்க. நீங்க எங்கிருந்து வந்தீர்கள், முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து வந்தீர்களா, அல்லது யூதர்கள் உங்களை இந்த சமுதாயத்திற்குள் அனுப்பினார்களா? வாங்க இடையில ஒரு ஹதீஸ் சொல்லிக்கிறார். குர்ஆனுடைய ஆயத்து சொல்றேன், அப்புறம் ஹதீஸ் சொல்றேன், திரும்ப அல்லாஹ் சொல்றான் நான்காவது அத்தியாயத்தை 82வது வசனம், அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா வைதா ஜாஅஹும் அம்ருன் மின் அல்அம்னி அவில் ஃஹௌஃபி அதாஉ பிஹி வலவ் ரத்தூஹு இலர் ரசூலி வைலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும். இந்தமாவது குர்ஆன் படிங்களே, சுப்ஹானல்லாஹ், இவர்கள் உண்மையில் குர்ஆனையும் நம்பவில்லை, குர்ஆனையும் புரியவில்லை, ஹதீஸையும் புரியவில்லை. இவர்கள் மீது ஒரு சமயம் பார்த்தால் இறக்கப்பட வேண்டும். இவங்களுடைய அறியாமையின் மீது நாம் கண்ணீர் இறக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், எப்ப குர்ஆனை சிந்திச்சு பார்க்க மாட்டியா? அல்லாஹ் அல்லாத ஒருத்தர் தெரிஞ்சு வந்துருந்தா இதுல முரண்பாடுகள் இருந்திருக்கும். ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதை ஏன் பரப்புறீங்க? அதை ரசூல்கிட்ட கொண்டு வாங்க. உங்களில் உள்ள அதிகாரம் படைத்தவர்கள், இங்க யார் அதிகாரம் படைத்தவர்கள்? கல்விமான்களிடத்திலே வாருங்கள். அல்லாஹ் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறான். யார்கிட்ட? யாருக்கு? அவங்க என்ன தீனுக்கு குத்தகை எடுத்தவங்களா? யார பார்த்து? இமாம் புகாரியை பார்த்து, மார்க் அறிஞர்களை பார்த்து. நான் கேட்கிறேன், ஏன் உங்களை நாங்க ஃபாலோ பண்றதுக்கு நீங்க என்ன தீனுக்கு குத்தகை எடுத்தவங்களா? நீங்க எழுதுன புத்தகங்களை எல்லாம் அப்படியே நம்புறதுக்கு நீங்க என்ன அல்லாவிடத்திலிருந்து அக்பாருக்கு தீர்வு வைத்து அனுப்பப்பட்டவர்களா? என்ன சான்று உங்களுக்கு இருக்கிறது? யார் உங்களுக்கு சான்று வழங்கினார்? உங்களுடைய கல்வியின் தரம் என்ன? திரும்ப வாங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படி பாருங்க, நல்ல கவனிங்க, வார்த்தைகளை கவனிங்க. இவங்க பிரச்சனைகளை ரசூல்கிட்ட கொண்டு போயிருந்தா அல்லது கல்விமான்கிட்ட கொண்டு போயிருந்தா திரும்ப சொல்றான், அவர்களிலே ஆயுள் திறம் படைத்தவர்கள் அந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுப்பாங்க. அப்ப என்ன தெரியுது? என்ன தெரியுது? சம்பவத்தை சரியாக புரியாதவர்களும் இருப்பார்கள், சரியாக புரிந்தவர்களும் இருப்பார்கள். புரிந்தவங்கள்ட்ட கொண்டு போங்க. அந்த புரிஞ்சவங்க யாரு? யஹூதியா? இமாம் புகாரியா? குர்ஆனின் மீது ஹதீஸின் மீது ஆட்சேபனை செய்யக்கூடிய இந்த யூத கும்பலை சேர்ந்த முஸ்லிம் பெயர் தாங்கிகளா அல்லது இமாம் இப்னு ஹஜரா, இமாம் நவ்வியா, இமாம் அஹ்மது பின் ஹம்பலா, இமாம் புகாரியா? சொல்லுங்க பதில். அல்லாஹு அக்பர். என்ன சொல்றாங்க இமாம் புகாரி? ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய கல்விமார், பல விஷயங்கள்ல சஹாபாக்களுக்கு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. ஆனா ஆயிஷாவுடைய கல்வி ரழியல்லாஹு அன்ஹா உமருடைய கல்விக்கு சமமாயிருமா? எங்க சொல்லுங்க, ஆகுமா? ஆக்க முடியாது. அப்படி ஆக்கல. நம்முடைய முன்னோர்கள் நான் சொல்லணும், அவங்க சொன்னதை சொல்றேன், ஆக்க முடியாது. இல்மிலே மூத்தவர்கள், முதல் மனிதர் ரசூலுல்லாவிற்கு அடுத்ததாக அபூபக்கர். அபூபக்கர் அரசியலில் மட்டுமல்ல, இல்மிலே, தக்வாவிலே, பஹாரத்திலே, யக்கீனிலே ரசூலுல்லாவிற்கு அடுத்தவர். ஒரு சில விஷயங்கள்ல வேற ஒருத்தர் அவங்களை விட இருக்கலாம், ஆனால் மொத்தத்தில் முடியாது. அதற்கடுத்து உமர், அதற்கடுத்து உஸ்மான், அதற்கடுத்து அலி. இந்த தர்தீபிலே சஹாபாக்களிலே இவர்களை நாம் புரிவது நம்முடைய ஈமான். இப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை கேட்டுட்டு, அது இப்படி இருக்காது, ரசூலா இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. என்ன ஹதீஸ் அது? பத்ர் போர்ல கொல்லப்பட்ட அந்த காபிர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க கேக்குறீங்களா? உமர் கேக்குறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் மௌத்தா போன ஜனாசாவை பார்த்து பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உமர் என்ன சொல்றாங்க ரழியல்லாஹு அன்ஹு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நீங்க கேக்குறத விட ரொம்ப ஷார்ப்பா அவங்க கேட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஆயிஷா என்ன சொல்றாங்க? ஆயிஷா பத்ர் போர்ல அந்த இடத்துல இருந்தாங்களா? வீட்டுக்கு வெளியில அவங்க வரவே இல்லை. அவங்க எங்க இருக்கிறாங்க? வீட்டுல இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க? ஒருவேளை ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, உமர் புரிஞ்சுக்கிறதுல தப்பா புரிஞ்சிருக்கலாம், இங்க அஸ்மா இந்த வார்த்தை இருந்திருக்காது, அகலம் இந்த வார்த்தை இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அறிந்து கொண்டார்கள், இப்ப கேட்கிறார்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றாங்க. ரெண்டு ஹதீஸையும் பதிவு செஞ்சுட்டு இமாம் புகாரியே விளக்கம் சொல்றாங்க, இமாம் இப்னு ஹஜர் விளக்கம் சொல்றாங்க. ஆயிஷா சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? இமாம் உமர் ரலியல்லாஹு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? ஆயிஷா அவர்கள் தங்களுடைய அறிவிற்கு ஏற்ப புரிஞ்சு வச்சுட்டு சொன்னாங்க, அவங்களுடைய இடத்துல அது சரி. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய காதால் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி நேரடியாக உரையாடி, ஏன்னா பதில் சொன்ன பக்கத்தில் யார் இருக்கா? உமர் இருக்கிறாங்க. அதனால முரண்பாடு கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், ஒருத்தருக்காக ஒப்பாரை வச்சு அழுகும் பொழுது அவர் இறந்ததுக்கு பின்னாடி அந்த மையத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, அது எப்படி வர முடியும்? உமர் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை பதிவு செஞ்சுட்டு இமாம் புகாரி சொல்றாங்க, ஆயிஷா சொன்ன சொல்லு சரி. எந்த விதத்துல இந்த ஆத்மாவும் பிறருடைய பாவத்தை சுமக்காது என்ற விதத்துல உமர் சொன்னார்களே மையத்துக்கு வேதனை செய்யப்படும், அதனுடைய குடும்பத்தார்கள் அழுதாள் என்று, அதுவும் சரி. அதுக்கு ஆதாரம் எங்க இருக்கு? ஹதீஸ் மட்டுமல்ல குர்ஆனிலும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும், நம்பிக்கையாளர்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை ஒழுங்கா முஸ்லீமா வளர்க்கணுங்கிறது குடும்ப தலைவன் மேல கடமை. அடுத்து இமாம் புகாரி இந்த ஆயத்தை எழுதிட்டு அடுத்த ஹதீஸ் எழுதுறாங்க, குல்லுக்கும் ராயி வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஇயத்தி. அப்ப குடும்ப தலைவன் என்ற பொறுப்புல குடும்பத்தார்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை சொல்லி நான் மூத்தா போயிட்டா நீங்க அழுகாதீங்க, அழுகிறது பாவங்கிறத சொல்லாம இறந்துட்டா அவங்க அழுதாத குற்றத்துல இவருக்கு பங்கு இருக்கு, அதனால இவர் வேதனை செய்யப்படுவார். அப்படி இவர் சொல்லிவிட்டதற்கு பிறகும் அவர்கள் அழுதால், ஆயிஷா சொன்ன மாதிரி வாஜரத்து விதிரவுக்கிறார், ஒரு ஆத்மாவின் பாவத்தை இன்னொரு ஆத்மா சுமக்காது. என்னங்க ஆயிஷா சொன்ன ஹதீஸ் அதனுடைய இடத்துல குர்ஆனோட கரெக்டா இருக்குது, உமர் சொன்ன ஹதீஸ் அதனுடைய இடத்துல கரெக்டா இருக்குது. ஆனா சுப்ஹானல்லாஹ், ஓபனா சொல்றேன், யஹூதிகளிடத்திலிருந்து கல்வியை படிக்கக்கூடியவர்கள் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஹதீஸை விமர்சனம் செய்யும் பொழுது புகாரியுடைய நம்பரை போடவே இல்லை. எந்த நம்பரை போடுறாங்க? அஹமது பின் ஹம்பல்ல உள்ள நம்பரை போடுறாங்க, அபுதாவுதுல உள்ள நம்பரை போடுறாங்க, முஸ்லீம்ல உள்ள நம்பரை போடுறாங்க. ஏன்னு சொன்னா அந்த மார்க்கறிஞர்கள் பாடாமச்சு ரெண்டு பேருடைய ஹதீஸை அப்படி அப்படியே சஹிஹா எழுதிட்டு போயிட்டாங்க. இமாம் புகாரி மட்டும் எழுதிறாங்க, இவங்களுடைய பாணி அப்படி, இமாம் புகாரியுடைய அந்த பண்பு அப்படி, தலைப்பிலேயே ஹதீஸில் வரக்கூடிய கருத்தை உணர்த்துவது இமாம் புகாரியுடைய விளக்கம். இதெல்லாம் நம்மள ரெண்டு ஹதீஸையும் எழுதுறவங்க இதை புரிய முடிகிறவங்க என்ன செய்வான்னு சொல்லி இமாம் புகாரி எழுதுறாங்க, இரண்டுத்திற்கும் விளக்கம் கொடுத்து எழுதுறாங்க. ஏன்? உங்களுக்கு சுத்தமான கொள்கை இருந்தா இந்த ஹதீஸை நீங்க விமர்சனம் பண்ணணும்னா முடிவு பண்ணிட்டா புகாரியுடைய நம்பரையும் சேர்த்து போட வேண்டியதானே? போட துணிவு கிடையாது. ஏன்? புகாரியுடைய நம்பரை போட்டுட்டா அதை ஏதாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லயோ அல்லது தமிழ்லயோ உருதுலையோ அல்லது அரபி தெரிஞ்சவங்க நேரடியாக அரபியிலே போய் பார்த்தாங்கன்னா என்னடா இந்த ரெண்டு ஹதீஸுக்கு முரண்படாத வகையில அவ்வளவு அழகா இமாம் புகாரி விளக்க சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு விட்டுருவாங்கிற பயம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா சகோதரர்களே? புரியுதா உங்களுக்கு? அதாவது இவங்களுக்கு வேண்டிய ஹதீஸா இருந்தா எங்கெங்கெல்லாம் நம்பர் இருக்குமோ, முஹஜ்ஜம் முத்தபரானி எங்க இருக்குது, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா எங்க இருக்குது, கைக்கு எட்டாத தூரத்துல அதனுடைய நம்பர் எல்லாம் இருக்கும். எப்ப இவங்களுடைய மன இச்சைக்கு ஹதீஸ் மாத்தமா இருக்குதோ புகாரியுடைய நம்பர் கூட தெரியாம போயிடும். அன்பிற்குரியவர்களை கடைசியாக நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு சில விஷயங்களை குறிப்பிட்டேன். இதனுடைய ஹாசில் சுருக்கம் என்னவென்றால், நிதானிங்க, அவசரப்பட்டு எதையும் பேசுறாதீங்க, நிதானத்தை கடைபிடிங்கள். இந்த மார்க்கத்தை நீங்கள் யாரிடத்திலிருந்து படிக்கிறீர்கள், யார் உங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து சொல்லுகிறார்கள், அவர்கள் எங்கிருந்து பேசுகிறார்கள், மற்ற அறிஞர்கள் அவர்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், அவர்களுடைய கல்வி தரம் என்ன, எதிலே அவர்கள் விளையாடுகிறார்கள், எந்த மூலத்திலே இவர்கள் கை வைக்கிறார்கள். நிதானத்தை கடைபிடிங்க. ஒரு மாச பத்திரிகையோ ஒரு 10 ரூபா புத்தகமோ உங்களுடைய ஈமானை எடை போட்டுவிட வேண்டாம். உங்களுடைய வழியை மாற்றிவிட வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய ஈமானை நம்முடைய அமல்களை நமக்கு பாதுகாத்து தருவானாக. அக்கூறு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تقف ما ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا
எதை பற்றி உமக்கு தீர்க்க ஞானம் இல்லையோ அதை செய்ய தொடர வேண்டாம். நிச்சயமாக மறுமையில் செவி புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றுமே அதனதன் செயல் பற்றி கேள்வி கேட்கப்படும்.